الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم கொஞ்சம் நெருக்கமாக உட்கார்ந்தா பின்னுக்குள்ளவங்களுக்கும் வசதியாக இருக்கு நிமிஷம் கொஞ்சம் நெருக்கமாக உட்கார நிமிஷம் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹுடைய தனிப்பட்ட கிருபைதான் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வழிமுறையால் தான் எங்களுக்கு காட்டியிருக்கிறார். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எங்களைய எந்த இடத்திலேயும் எந்த விஷயத்திலேயும் கைவிட்டது கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் முகம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைமையில அந்த மனிதன் இஸ்லாமிய முறையில எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக குர்ஆன் மூலமாகவும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையின் மூலமாகவும் அதே மாதிரி அந்த காலத்தில் உள்ள உலமாக்கள் மூலமாகவும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். அந்த அமைப்புல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஷரியத்துல ஒரு முக்கியமான ஒரு பாகம்தான், ஒரு ஷுஅபா தான், ஒரு கீழ தான் முஆமலா என்று சொல்லக்கூடியது. இதுவரை காட்டும் ஒரு மனிதனுடைய குடுக்கல் வாங்கல் சீராக இல்லையோ அந்த மனிதனுடைய இபாதாத்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்ய மாட்டான் என்பதாக ரிவாயாத்கள்ல வந்திருக்கு. ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் பிரயாணத்துல இருக்கிறான், பிரயாணத்துல இருக்கக்கூடிய நேரத்துல கேட்கக்கூடிய துஆவே கபூல் தான். அந்த பிரயாணத்துல இருக்கக்கூடிய மனிதன் யமுத்து யதைஹி இலா ஸமா, அவர் வானத்தின் பக்கம் கைகளை உயர்த்தி ஃபயகூலு யா ரப்பனா, யா அல்லா யா அல்லா யா ரப்பனா என்ற துஆ கேட்கிறார். ஆனா அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க, ஃபமத்அமுஹு ஹராமுன் ஃபமல்பஸுஹு ஹராமுன் ஃபமஷ்ரபுஹு ஹராமுன் ஃபஹுதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு துஆ. அவருடைய சாப்பாடு ஹராம், அவருடைய குடிப்பு ஹராம், அவருடைய ஆடைகள் ஹராம், பகுதிய பில் ஹராம், அவருடைய உடம்பு வளர்க்கப்பட்டிருக்கிறதே ஹராமால, எனவே அவருடைய துஆ எப்படி அல்லாஹ் கபூல் செய்வார். துஆ என்று சொல்றது அத்துஆ முக்குல் இபாதா, இபாதத்துல அடிப்படையான ஒரு விஷயம் தான் துஆ. அந்த இபாதத்துல அடிப்படையான துஆவே அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் என்றா யோசிங்க, ஏனே இபாதாத்களுடைய நிலைப்பாடு என்றதாக ஹதீஸ்ல வருவது ரூப் பசாயின் லைசலஹூன் சியாமிஹி இல்லா ஜமா. எத்தனையோ நோம்பாளிகள் அவங்களுக்கு பசியில் இருந்து அதை தவிர வேறொன்றுமே இல்லை. அந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹுடைய நோக்கம் மனிதனை பசியில வைக்கிறது அல்ல, மனிதனை ஹராத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு அல்லது ஹராத்துல இருந்து அந்த மனிதன் தூரமாக வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய நோக்கம். இவன் பசியில இருந்து நோன்பு பிடிக்கிறான், ஆனா இத்தாருடைய நேரத்துல சாப்பிடக்கூடிய சாப்பாடு அது ஹராமான குழுக்கள் வாங்கல், ஹராமான தொடர்புகள். இத்தாருடைய நேரத்துல சுஹூருடைய நேரத்துல அவருடைய சாப்பாடு மெனிவ் ஹலாலாக இருக்கும், ஆனா அந்த மெனிவ வாங்கறதுக்கு அல்லது செய்யறதுக்காக வேண்டி எந்த பணத்தை பாவிச்சாரோ அது ஹராமான குடுக்கல் வாங்கல் மூலமாக தான் நடந்திருக்குது. எனவே பசியில இருந்து அதை தவிர வேறொன்றும் இல்லை என்பது ஆறிவாயா செல்ல வந்து. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான், உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல எங்களுடைய குடுக்கல் வாங்கல் இந்த விடயங்களையும் நாங்கள் ஹலாலாக ஆக்குறது ஆக முக்கியம். ஏன் எங்களுடைய இபாதத்களுடைய கபூலியத்தை அல்லாஹ் எங்களுடைய ஹலாலான சம்பாத்தியத்தை ஒரு சபபாக வச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கியாமத்துடைய நாள் அஞ்சு கேள்விகளை கேட்காம ஒரு மனிதனுக்கு காலை தூக்கி வைக்க முடியாது. அதுல ஒரு ஸ்பெஷல் கேள்விதான், நீ எப்படி சம்பாதிச்சாய், எப்படி செலவழிச்சாய். அப்ப அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இடத்த ஷரீஅத் குடுக்கல் வாங்கலுக்கு கியாமத்தினால ஸ்பெஷல் கேள்வி ஒன்றை எல்லாம் வச்சிருக்கிறான் என்றா, நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களுடைய ஒவ்வொரு சதத்துடைய இன்கம், ஒவ்வொரு சதத்துடைய செலவை பத்தி அது எங்க போகுது எப்படி வருவது என்றத பாக்குறது ஆக முக்கியம். எனவே குடுக்கல் வாங்கல் என்று செல்லக்கூடிய நேரத்தில் அது ஒரு விசாலமான பாபு, ஒரு விசாலமான ஒரு பாடம். சுருக்கமாக உலமாக்களுடைய வேண்டுகோள், நிர்வாகத்துடைய வேண்டுகோளை வச்சு ஜனியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாமிய வங்கி முறை, இஸ்லாமிய காட்புறுதி முறை, இதோட ரிலேட்டடான சில விஷயங்களை நாங்கள் முதலாக்கிறார்கள். முதலாவது நாங்கள் விளங்க வேண்டிய ஒரு விஷயம், நான் சில டாபிக்கள் எடுத்து பேசுற காரணங்கள் சில நேரங்கள் எங்களுக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கலாம், ஒரு தவறான புரிந்துணர்வு இருக்கலாம் இந்த இஸ்லாமிய வங்கி முறை அல்லது இஸ்லாமிய காட்புறுதி முறை. எனவே நான் எந்த டாபிக்ல பிடிப்பேனோ, எந்த டாபிக்ல பேசுவேனோ, அதெல்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள், தவறான சந்தேகங்களுக்குரிய மேலிடங்களை மட்டும் நான் பேசிக்கொண்டு போறேன். முதலாவது விஷயம், கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்படி ஒரு இஸ்லாமிக் பேங்கிங் சிஸ்டம் அல்லது ஒரு இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் சிஸ்டம் எங்களுக்கு தேவையா? இப்படி ஒன்று இஸ்லாத்துல இருக்குதா? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக பெரிய ஆலிம், அல்லாஹ் கடைசி நபியாக உலகத்துக்கு அனுப்பினது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல் உலமா வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் என்னுடைய வாரிசுகள், நபிமார்களுடைய வாரிசுகள் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உலமாக்கள் என்று வரக்கூடிய நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா இபாதத்துடைய விஷயத்தை நான் பேசல, முஆஷரத்துடைய விஷயத்தை பேசல, அகீதா கொள்கையுடைய விஷயத்தை பேசல, முஆமலாத்துடைய விஷயத்துல உலமாக்களுக்கு ஆக முக்கியமான ரெண்டு பணிகள் அல்லாஹ் வச்சிருக்கிறார். முஆமலாத்துடைய விஷயத்துல முதலாவது பணிதான், மக்கள் என்ன குடுக்கல் வாங்கல் மார்க்கத்துல செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களோ அதை ஸ்டடி பண்ணி, அதை விளங்கி, அது ஹராமா ஹலாலா என்ற தெளிவை மக்களுக்கு கொடுக்கறது இருக்குதே, இது உலமாக்களுடைய ஒரு கடமையாக அல்லாவே. எனவே சில நேரங்கள்ல சிலவங்க யோசிக்கலாம், என்ன இந்த பேங்கிங் வல்ல உலமாக்கள் இருக்கிறாங்க, இன்சூரன்ஸ்ல உலமாக்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்குரிய வேலையா, இவங்க மத்தியத்தில் இருக்க வேண்டிய ஆட்களே. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்களுக்கு முஆமலாத்துடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பணிதான், மக்கள் என்ன குடுக்கல் வாங்கல் செய்றாங்களோ அந்த குடுக்கல் வாங்கல ஸ்டடி பண்றது, அது சரியான முறையில விளங்குறது, அதுக்கு பின்னால் அது ஹராமா அலால என்று சொல்றது இருக்குது, இது உலமாக்களுக்குரிய முதலாவது பணியாக அல்லாஹ் வச்சிருக்கிறார். ரெண்டாவது, கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்க உலமாக்கள் அதை ஸ்டடி பண்ணினதுக்கு பின்னால அது ஹராம் என்று விளங்கமோ, அந்த ஹராம் என்று விளங்கியும் மக்கள் அந்த ஹராத்திலிருந்து பாதுகாக்க முடியாத அளவுக்கு அந்த ஹராத்தில மக்கள் மூழ்கிட்டாங்கன்னா, அந்த மக்களுக்கு ஒரு ஹலாலான ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது இருக்குது, அதுவும் உலமாக்களுடைய ஒரு கடமையாக அல்லாஹ் வச்சிருக்கிறார். சரி, என்ன செய்ய, நாங்க ஹராம் என்று சொல்லிட்டோம், நீங்க செய்யறா செய்யுங்க, நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க என்று சொல்லிட்டு வாய மூடுறது இருக்குது, இது உலமாக்களுடைய கடமை இதோட முடிஞ்சிடும் என்று சொல்ல முடியாது. அந்த இவ்வளவு எல்லாம் சொல்லியும் அவங்களுக்கு நிர்பந்தமான நிலைமை மக்கள் செய்ய வேண்டிய கட்டத்துல முடிஞ்சிருக்கிறாங்களா? இவங்களை இந்த ஹராத்திலிருந்து எப்படி வெளியெடுக்கலாம், என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்? இதுவும் உலமாக்களுடைய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹான ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சஹாபி வந்து பேரிச்ச பழம் கொடுக்கிறார். சொல்றாங்க, யார சொல்லா, இது ஹைபர்ல ஆக குவாலிட்டி ஈச்சப்பழம். நான் இதை எப்படி எடுத்தேன்னா, லோ குவாலிட்டி ஈச்சப்பழம் கொஞ்சம் கொடுத்துட்டு ஹை குவாலிட்டி ஈச்சப்பழம் நான் எடுத்தேன். உதாரணத்துக்கு லோ குவாலிட்டி ஈச்சப்பழம் ஒரு 2 கிலோ கொடுத்துட்டு ஹை குவாலிட்டி ஈச்சப்பழம் 1 கிலோ எடுத்தேன். அதாவது சாப்பாட்டுக்கு சாப்பாடு அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 500 ரூபா இது வட்டில சேருமே. ஈச்சப்பழத்துக்கு ஈச்சப்பழம், சாப்பாட்டுக்கு சாப்பாடு, நீங்க இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றது இருக்குது, இது வட்டில சேரும் என்று சொன்னாங்க. நபியாங்க இதை ஸ்டடி பண்ணிட்டாங்க, மக்களுடைய புழக்கத்தில் உள்ள விஷயத்த விளங்கினாங்க. முதலாவது ஆளுமுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு என்ன, விளங்கி அதுக்குரிய சட்டத்தை சொல்றது. சொன்னாங்க இது ஹராம், இது செய்யல. அதுக்கு பிறகு நபியாங்க மௌனமா இருக்கல்ல, சொன்னாங்க இது மக்கள்ல மிச்சம் நடக்குது, எங்களுக்கு தெரியும். இதுக்குரிய சொல்யூஷன் என்னன்னா, உங்களுக்கு இந்த ஹை குவாலிட்டி 1 கிலோ எடுக்கணும், உங்களுக்கு லோ குவாலிட்டி 2 கிலோ அவருக்கு கொடுக்கணும், நீங்க என்ன செய்யுங்க, ஆல்டர்னேட்டிவ் என்ன செய்யணும் என்றா, நீங்க பணத்தை கொடுத்து முதலாவதாக உங்களோட 2 அவருக்கு அவர்கிட்ட பணத்தை எடுத்து நீங்க உங்களோட 2 கிலோ அவருக்கு வித்துடுங்க. அதுக்கு பின்னால அவருக்கு பணத்தை கொடுத்து அவர்கிட்ட அந்த 1 கிலோவை எடுங்க. இந்த நேரத்துல இது ஹலால் ஆகும் என்று சொன்னாங்க. கடைசி எண்ட் ரிசல்ட் இருக்குது, என்ன, ஹை குவாலிட்டி 1 கிலோ இவன் கைக்கு வந்துட்டு, லோ குவாலிட்டி 2 அவன் கைக்கு போயிட்டு, என் ரிசல்ட் ஒன்றுதான். ஆனாலும் நடந்த முறை இருக்குது, இந்த முறை தான் அது ஹலால், அது ஹராமா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப மக்களுக்கு இந்த ஹை குவாலிட்டி லோ குவாலிட்டி கையில வரம்போனும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல்டர்னேட்டிவ் முறையை காட்டுறாங்க. இந்த முறையில செய்யுங்க, இது ஹலால் ஆகிடும் என்று சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நிக்காகவே எடுத்து பாருங்க. நிக்காக எப்படி 2 பேரும் விரும்புறாங்க, 2 பேர் விரும்பி நாங்க ஒன்னா வாழ்வோம், சந்தோஷமா இருப்போம் என்று வாழ்ந்தா, அதால கிடைக்கிற புள்ளைக்கு யாரு சரி அலாலான புள்ளன்னு சொல்லுவாங்களா? தினாண்டுதான் சொல்லுவோம். அதை ஹலாலாக்குறதுக்கு என்ன வழி, அதை ஹலாலாக்குறதுக்கு வழி என்ன, அந்த பெண்ணுக்கு அத்தாரிட்டி இல்ல, வழியோட பேசுங்க. 2 சாட்சி இருக்கணும், மகரண்டு கொடுக்கணும், ஈஜாப் கபூல் நடக்கணும். இந்த நேரத்துல இது ஹலாலாகிடும், கிடைக்கிற புள்ளையும் ஹலாலாகிடும். இருக்குது சில நேரங்கள் இந்த தர்தீப மாற்றக்கூடிய நேரத்துல அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ஹராம அல்ல ஹலாலாக. ஒரு கோழி இருக்குது, அந்த கோழிய பௌத்துல குத்தினா சாப்பிடுற நேரத்துல ஒரே ருசிதான், ஆனா அது ஹராம். ஆனா பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்து எத்தனை டியூப்ஸ் அறுக்கணுமோ அந்த டியூப்ஸ் அறுக்கினா அது ஹலாலாகும். எப்ப சிஸ்டம் மாறிடுமோ என் ரிசல்ட் ஒன்றுதான், அதுல கிடைச்சதும் புள்ள, இதுல கிடைச்சதும் புள்ள, ஆனா அது தினா புள்ள, இது ஹலால் புள்ள, என் ரிசல்ட் ஒன்றாக இருக்கேன். ஆனாலும் அந்த ரிசல்ட்டை வச்சு ஹலால் ஹலால் ஹலாம் ஹலால் ஹலால் மாறாது, அது நடந்த ப்ரொசீஜியர் இருக்குது, அந்த ப்ரொசீஜியரை வச்சுதான் அது ஹராம் ஹலால் என்று மாறும். கோழி 2 பொறிச்ச கோழி தானே, இல்ல இது பௌசுல குத்தினது, இது களத்தால அறுத்தது, ருசி ஒன்றாக இருக்கும், என் ரிசல்ட் ஒன்றாக இருக்கும். அந்த ப்ரொசீஜியர் இருக்குது, அந்த ப்ரொசீஜியர் தான் இது ஹராம், இது ஹலாலாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்கள்ல நாம குறுகிய வட்டத்துல ஒரு இஸ்லாமிய வங்கியம் பார்ப்போம், ஒரு கன்வென்ஷனல் வங்கியம் பார்ப்போம், அடைய இதுலயும் கூட அடிக்கிறாங்க, இதெல்லாம் கூடலையே அடிக்கிறாங்க. சில நேரத்துக்கு இஸ்லாமிக் பேங்க் கூடயா கட்டணும், அது இது ஹராம். பெரும்பாலும் அதை சொல்லதான் செய்வாங்க. ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, என் ரிசல்ட் ஒன்றாக இருப்பதின் காரணமாக ரெண்டும் ஹராமாக ஆகாது, ரெண்டும் ஹலாலாகவும் ஆகாது. அது நடக்கக்கூடிய ப்ரொசீஜியரை படிச்சு அந்த முறையை வச்சுதான் அது ஹராமா ஹலாலா என்று சொல்லலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே அந்த அமைப்புல தான் இஸ்லாமிய வங்கி முறைய அழகான அமைப்புல ஸ்டடி பண்ணப்பட்டுச்சு. அதே மாதிரி இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் கன்செப்ட் அழகான முறையில ஸ்டடி பண்ணப்பட்டுச்சு. மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னண்டா, மக்களுடைய எக்கானமிக்ஸ் இருக்குது, அந்த பொருளாதாரத்தை சரியான முறையில கைட் பண்றது, இது நபிமார்களுடைய பொறுப்பு, நபிமார்களுடைய வாரிசுகளுடைய பொறுப்பு. எங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஒரு பண்யம் வருவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் காலத்துல. கனவு, கனவுக்கு விளக்கம் என்ன, 7 வருடங்கள் ரொம்ப சுகண்டியான காலமாக இருக்கு, அதுக்கு பின்னால வரக்கூடிய 7 வருடங்கள் அது ரொம்ப வறுமையான காலமாக இருக்கும். எனவே கனவுக்கு விளக்கம் சொல்லப்பட்டுச்சு, இதுதான் உங்களோட கனவுக்கு விளக்கம். அதுக்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு, இதுக்கு பின்னால உங்களுக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் ஒண்ணு நடக்க போகுது, பொருளாதாரத்துல பெரிய வீழ்ச்சி நடக்க போகுது, 7 வருடங்கள் நல்லா இருக்கும், அடுத்த 7 வருடங்கள் உங்களுக்கு பெரிய பஞ்சகாலம் வரப்போகுது, நீங்க செய்யறத செஞ்சுக்கோங்க சொல்ல. ஒரு நபியுடைய பொறுப்பு, அடைய மக்களுக்கு பஞ்சம், பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார பிரச்சனை வரப்போகுதா சொன்னாங்க, உங்களோட ட்ரெஷர் இருக்குதே அந்த அந்த பேதுல் மாலுக்கு நீங்க என்னைய பொறுப்பாக ஆக்குங்க, நான் உங்களுக்கு சரியான அமைப்புல எக்கனாமிக்கலி உங்களுக்கு வறுமையான காலத்திலையும் எப்படி உங்களுக்கு மேனேஜ் பண்ணணும் என்றதை நான் செஞ்சு தாரேன் என்று சொன்னான். எனவே 7 வருடங்கள் வரக்கூடிய அந்த விளைச்சல் அதுல ஒரு போர்ஷன் ஒன்று நாங்க சேகரிச்சு கொண்டு வைப்போம், அதுக்கு பின்னால வரக்கூடிய பஞ்ச காலத்துல அந்த சேகரித்த தானியங்களை நாங்க பங்குடுவோம். 7 வருடங்கள் மக்கள் தொழில் இல்லாம, விவசாயம் இல்லாம சும்மா வீட்டுல இருந்தா சோம்பேறி ஆகுவாங்க, மக்களை சோம்பேறி ஆக்க வைக்கிறது முடியாது. இது இஸ்லாமிய என்ன எக்கனாமிக்ஸ்க்கு, இது இஸ்லாமிய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரியோரு பாதிப்பு உண்டாக்கும். எனவே 5-7 வருடங்கள்ல இவங்களுக்கு கைத்தொழில்களை செய்ய சொல்லுவோம், அந்த கைத்தொழில்களை செஞ்சு என்ன ப்ரொடக்ட கொண்டு வருவாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி எங்கட தானியங்களை நாங்க கொடுப்போம். 7 வருடம் சும்மா வீட்டுல இருந்து நாங்க பைத்துல் மாலால சாப்பாடு கொடுத்தா சோம்பேறி ஆகுவா? இது யாருடைய பிளான்? நபியுடைய பிளான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். எனவே பேங்க்ல என்ன நடக்குது, கிரெடிட் கார்டு என்ன என்ன, எல்பி என்ன என்ன, எல்சி ஓபன் பண்றது என்ன என்ன, இது எல்லாமே விளங்குறது இருக்குது. இதுவும் எல்லா உலமாக்கள பணி என்றும் நான் சொல்லல. இரண்டா MBBS முடிப்பாங்க, ஆனா அதுக்கு பின்னால ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டில ஸ்பெஷல் ஆகுவாங்க, சிலவங்க ஹலால் அப்படியே ஸ்பெஷல் ஆகுவாங்க, அவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில உள்ள விஷயங்களை படிச்சு கொண்டே போவாங்க, சிலவங்க அஸ்ட்ரோனமி என்ற அமைப்புல ஹிலால் குறையோட சம்பந்தப்பட்ட விஷயம் விளங்கிச்சா இந்த விஷயங்கள் ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு போவாங்க, தொழிலுடைய நேரங்களுடைய விடயங்கள் இதுக்கு அஸ்ட்ரோனமி படிக்கிறதாக முக்கியம், உலமாக்கள் சிலவங்க அந்த ஃபீல்ட்ல போவாங்க, சிலவங்க குடும்ப வாழ்க்கையில பெரிய பிரச்சனை தலாக்கள் நடக்குது, அவங்க கவுன்சிலிங் என்ற அமைப்புல அந்த ஃபீல்ட் அப்படியே PhD முடிப்பாங்க. அதே மாதிரி சில உலமாக்கள் சின்ன ஒரு கூட்டம், அவங்க இந்த எக்கனாமிக்ஸ் உடைய பக்கம் இருக்குது, மக்களுக்கு இந்த விஷயத்திலையும் நாம வழிகாட்டணும். எனவே சில உலமாக்கள் இந்த விஷயத்துல அப்படியே முன்னுக்கு போவாங்க. எனவே எல்லா உலமாக்களும் அதை விளங்கணும் என்றது நான் செல்ல இல்ல, அது பர்லுக்கி பாயாவுடைய தரஜால் அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆல வச்சிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாம விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான், யஹூதி நசராக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தான் பொருளாதாரத்தை அவங்களோட கைக்கு எடுக்கிறது. எனவே யஹூதி அதாவது ஜுடிசம்ல கூட அல்லாஹ் வட்டி ஹராமாக தான் வச்சிருக்கிறார். குர்ஆன்ல தெளிவாகவே அல்லாஹ் சொல்றான், அந்த யஹூதிகளுக்கு நாங்க வட்டியை ஹராமாக வச்சிருக்கிறோம், ஆனா அந்த வட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. ரெண்டாவது கிறிஸ்டியன்ஸுக்கும் அல்லாஹ் வட்டியை ஹராமாக தான் வச்சிருக்கிறான். பைபிள்ல மட்டும் 6 verses வருவது வட்டி சுத்த ஹராம் என்ற விஷயத்துல. எனவே எல்லா மார்க்கங்களும் அது ஹராம் என்று செல்லக்கூடிய ஒரு கன்செப்ட் தான் நல்லா வச்சிருக்கிறார். ஆனா யஹூதிகளுடைய திட்டம் இந்த பொருளாதாரத்தை எங்கட கைக்கு எடுத்து இந்த முழு முஸ்லிம்களுடைய குடுக்கல் வாங்கல்கள் இது வட்டி அடிப்படையான ஒரு சிஸ்டத்துக்கு ஆக்கிட்டோம் என்றா அவங்க துவாக்கள் கபூலாகாது. எனவே அந்த அமைப்புலதான் முழு உலகத்திலையும் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் எக்கானமிக் சிஸ்டம், வட்டி அடிப்படையான ஒரு பொருளாதார சிஸ்டத்தை அவங்க முழு உலகத்திலையும் வச்சுட்டாங்க. நான் விரும்பியோ விரும்பலையோ, இப்ப நாங்களும் பேசுற பேச்சு, பேங்கோட தொடர்பு இல்லாம எப்படி அப்ப பிசினஸ் செய்யறது, பெட்டால் எப்படி இருக்கிறது, எப்படி நாங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யறது பேங்கோட தொடர்பு இல்லாம? இது எங்களுக்கு வர கேள்வி. எனவே உலமாக்கள் நாங்க ரிசர்ச் பண்ணி மாஷா அல்லாஹ் பேங்க்ல வட்டி இருக்குது மெம்பருக்கு மேல, வட்டி ஹராம், இதுக்கு போற எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் ஹராம், நீங்க எல்சி ஓபன் பண்றது ஜீரோ மார்ஜின் கே தவிர மத்த எல்லாமே ஹராம். இப்படி நாங்க சொல்லிட்டோம் என்ன, யாருக்குமே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை பிசினஸ் செய்யலாம் பேசு. எனவே பத்துவாவை கொடுக்கறதும் உலமாக்கள பொறுப்பு தான். இதுக்குரிய ஆல்டர்னேட்டிவ் எவ்வளவுதான் சொன்னாலும் செய்யாம அறிக்க போறோம். எப்படி ஹஜரத் அப்ப பிசினஸ் செய்யறது? நீங்களே கேட்பீங்க, ஹஜரத் நீங்க வாகனம் இம்போர்ட் பண்ண வாகனம் சொல்றீங்க, ஆனா நீங்க ஓட்டுற வாகனம் இருக்குது நான் இம்போர்ட் பண்ணின வாகனம் தான். நீங்க பைக் இம்போர்ட் பண்ண வாகனம் சொல்றீங்க, இதுல எழுத்து இருக்குது வட்டி இருக்குது ஆனா நாங்க இம்போர்ட் பண்ணி தான் நீங்க பாவிக்கிறீங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இன்சூரன்ஸ் வாகனம் என்று சொல்றீங்க, கப்பல்ல சாமானம் ஏற்ற நேரத்துல இன்சூரன்ஸ் பண்றது வாஜிப். ஒரு வாகனத்தை தேர்ட் பார்ட்டி எடுக்கிறது வாஜிப். நீங்க மெம்பர்ல லேசா ஏலா என்று சொல்லுவீங்க, நாங்க எப்படி உலகத்துல வாழ்றது என்று கேட்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, உலமாக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பணிதான் இந்த நேரத்துல இந்த மக்களுக்கு பக்குவா கொடுத்த ஹராம், அதோட நாம் ஒதுங்குறோம் என்று சொல்லல அவரும் எப்படி சிக்கதான் போறார். அதே மாதிரி இந்த மக்களை இந்த நிலைமையில இருந்து வெளியே எடுக்கிறதும் இது உலமாக்களுக்குரிய ஒரு பொறுப்பாக அல்லாது. எனவே முதலாவது எங்க உள்ளத்தை எங்க தலையை நாங்க சுத்தமாக்கணும், இதுவும் உலமாக்களோட பணிதான். இது உலமாக்களுக்குரிய பணி இல்லை என்று நாங்க சொல்றது இருக்கிறது, இதே வஸ்துகையை நாங்க பிள்ளைண்டு விலகிக்கொள்வோம். இது உலமாக்கள் செய்யாட்டு வேற யாரும் செய்யும். எப்படி ஹலாலுடைய விஷயத்துல சாப்பாட்டுடைய விஷயத்துல ஹராம் ஹலால் காட்டுறது பொறுப்போ, குடும்ப வாழ்க்கையுடைய விஷயத்துல ஹராம் ஹலால் காட்டுறது பொறுப்போ, குடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் உலமாக்கள் தான் இந்த மக்களுக்கு வழிகாட்டும். அந்த அமைப்புல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, முழு உலகத்துல நடந்த ரிசர்ச்ல முழு உலகத்துல உலமாக்கள் ஏகோவித்து எடுத்த இஜுமாவான ஒரு ஒரு முடிவு தான், இப்ப இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய வட்டி இது ஹராமானது தான். இதுல எந்த எந்த ஒரு லூப் ஹோலும் எங்களுக்கு பார்க்கல. இல்ல இப்படி செஞ்சா ஹலாலாகும், அப்படி செஞ்சா ஹலாலாகும், இல்ல இல்ல உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவு இது 100% அது ஹராம்ல தான் தேவை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், அதே மாதிரி இன்சூரன்ஸ் உடைய விஷயத்துல ரிசர்ச் பண்ணினாங்க 1972ல, 1972ல லைஃப் இன்சூரன்ஸ் அவங்க ஹராம் என்று சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 1979ல ஜெனரல் இன்சூரன்ஸ் பொது காப்புறுதி அதுவும் ஹராம் என்று சொல்லிட்டாங்க. அதோட முடிக்கல, அந்த ரெண்டாவது கன்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலமாக்கள் ஒரு டீம், அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய புத்திஜீவிகள், இந்த ரெண்டும் உலமாக்களும் புத்திஜீவிகளும் சேர்ந்து ஹராம் என்று சொல்றது லேசி, இந்த மக்களுக்கு ஹலாலான ஒரு இன்சூரன்ஸ் கன்செப்ட் எப்படி கொண்டு வரது, அதுக்கு ஒரு டீம் ஒன்றே நியமிச்சா, டீம் ஒன்றே நியமிச்சா. யகூதிகளுடைய திட்டத்துக்கு நாங்க ஹராம் என்று சொல்லி நாங்க குலாமிரி கேளுமா? இந்த திட்டங்கள்ல இருந்து எங்க முஸ்லிம்களை நாங்க எப்படி பாதுகாக்கிறது, அதுக்கெண்டே ஒரு சிஸ்டம் காட்டப்பட்டுச்சு. எனவே அந்த அமைப்புல தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஒரு கன்வென்ஷனல் பேங்க் எடுத்து பார்த்தா பொதுவாகவே அவங்களோட ரெண்டே ரெண்டு அமல்கள் தான் இருக்குது. ஒன்று இருக்குது டிபாசிட், மக்களுடைய பணங்களை வைப்புகளாக எடுப்பாங்க. ரெண்டாவது இருக்குது ஃபைனான்ஸ், மக்களோட பணம் இப்ப பேங்க்ல இருக்குது, இந்த பணங்களை முதலீடு செய்வாங்க. எனவே இந்த ரெண்டு தான் ஒரு பேங்குடைய மெயின் ரெண்டு அமல்கள், ரெண்டு பெரிய செயல்கள் இதுதான். ஒன்று டிபாசிட், மக்களுடைய பணங்களை வைப்புகளாக எடுக்கிறது. இது மெயினாக மூணு முறையில் எடுப்பாங்க, கரண்ட் அக்கவுண்ட், ஃபிக்ஸ் டிபாசிட், சேவிங் அக்கவுண்ட். மெயின் எத்தனையோ இருக்குது, நான் சுருக்கமாக சொல்றேன். மூணு பேசிக் டிபாசிட் அக்கவுண்ட் இருக்குது, ஒன்று கரண்ட், ஒன்று சேவிங், அடுத்தது ஃபிக்ஸ் டிபாசிட். அதே மாதிரி பைனான்ஸ் என்று வரக்கூடிய நேரத்தில் அவங்க ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் என்ற அமைப்புல மூணு கேட்டகரியில கொடுப்பாங்க. ஒன்று அவங்களோட மெயின் ஒன்றுதான் ப்ரொஜெக்ட் பைனான்சிங் என்று பெரிய பெரிய ப்ரொஜெக்ட்களுக்கு கடன் கொடுப்பாங்க. ரெண்டாவது ஒர்க்கிங் கேபிட்டல் என்று சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி ஒரு கம்பெனி ரன் பண்றதுக்காக வேண்டி அவங்க பணம் கொடுப்பாங்க. மூணாவது ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ், சம்பளம் கொடுக்க, எலக்ட்ரிசிட்டி பில், இந்த விஷயங்களுக்காக வேண்டி கடன் கொடுப்பாங்க. எனவே சுருக்கமாக சொன்னா மூணு விடயங்களுக்காக வேண்டி கடன் கொடுப்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இதுதான் பேங்குடைய ஒரு பிக்சர். இப்ப ஷரியத்துடைய பார்வையில் இது ஹராமா ஹலாலா? மூணு அமைப்புல அவங்க பணங்களை வைப்புகளாக எடுக்கிறாங்க. ஒன்று வந்து கரண்ட் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட் என்று வந்தா அதுல பணம் வைக்கிறது. ஷரியத்துடைய பார்வையில் இந்த மூணு மூணு அக்கவுண்ட் இருக்குது, இந்த மூணு அக்கவுண்ட்டும் கடன்ல சேர்ந்தது. நாங்க பணத்தை நாங்க பேசி சொல்லுவோம் ஒரு 10 லட்சம் பணம் இருந்துச்சு அமானிதமா பேசி பேங்க்ல வச்சேன், அது அமானிதம் என்று நாங்க சொன்னதுக்கு அது அமானிதம் இல்ல, ஷரியத்துடைய பார்வையில நாங்க கடனாக கொடுத்திருக்கிறோம். எனவே எப்பெல்லாம் அதுக்கு மேல் மிச்சம் எங்களுக்கு தாராங்களோ அந்த மேல் மிச்சம் எல்லாம் ஷரியத்துடைய பார்வையில வட்டில தேரும். எனவே சேவிங் அக்கவுண்ட்ல என்ன எங்களுக்கு ப்ராஃபிட் என்ற பேர்ல தாராங்களோ அது இன்ட்ரெஸ்ட்ல தேரும். ஃபிக்ஸ் டிபாசிட்ல எது எங்களுக்கு தாராங்களோ மேல் மிச்சமாக அதுவும் இன்ட்ரெஸ்ட் வட்டில தேரும். இப்ப கரண்ட் அக்கவுண்ட் என்று வரக்கூடிய நேரத்தில் அதுல மேல் மிச்சம் ஒன்றும் தரப்போறது இல்ல. ஆனாலும் எப்ப ஓவர் டிராஃப்ட் ஆகுவோ நாங்க மேல் மிச்சமாக கெட்ட வேண்டிய நிலைமை வருமோ இந்த நேரத்துல இதுவும் அது வட்டில தேரும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எனவே கன்வென்ஷனல் பேங்க் இருக்கக்கூடிய அல் பேங்க் தக்லீதி என்று சொல்லுவாங்க. கன்வென்ஷனல் பேங்க்ல சேவிங் அக்கவுண்ட், பிக்ஸ் டிபாசிட் இது எந்த ரீதியிலையும் ஹலால் ஆகாது, இது ஹராமே ஹராம் தான். கரண்ட் அக்கவுண்ட்டுடைய விஷயத்துல ஆரம்ப காலத்துல உலமாக்கள் அனுமதி கொடுத்தாங்க, ஏன் இது வட்டில சேராது விளங்கிச்சா, எதுவரை காட்டியும் அது ஓடி ஆகலையோ, எப்ப ஓடி ஆகுமோ நாங்க வட்டி கெட்டுவோமோ அந்த நேரத்துல ஹராம் ஆகும். எனவே ஒரு கன்வென்ஷனல் பேங்க்ல எங்களுக்கு ஒரு கரண்ட் அக்கவுண்ட் வைக்கலாம், இது வரக்காட்டின் இஸ்லாமிய பேங்க்ல கரண்ட் அக்கவுண்ட் ஒன்று இல்லையோ. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் பொதுவாக கொடுக்கப்பட்ட பத்துவா. சரி, பைனான்ஸ் என்று வரக்கூடிய நேரத்துல எந்த பேர்ல கொடுத்தாலும், லாங் டேர்மோ ஷார்ட் டேர்மோ, ஒர்க்கிங் கேபிட்டலோ அல்லது ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸோ அல்லது ப்ரொஜெக்ட் பைனான்ஸோ கொடுக்கிற பணத்துக்கு பார்க்க அவங்க மேல் மிச்சமாக எடுப்பாங்க, அதுவும் சுத்த வட்டி என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, பேங்க் எப்படி சம்பாதிக்கிறாங்க, யாரெல்லாம் டிபாசிட் தாராங்களோ அவங்களுக்கு வட்டி கெட்டுவாங்க. உதாரணத்துக்கு 100க்கு 5%, உதாரணத்துக்கு யாருக்கெல்லாம் பணத்தை கொடுப்பாங்களோ லெண்டிங் செய்வாங்களோ அவங்களுக்கு கிட்டால வட்டிக்கு எடுப்பாங்க 100க்கு 10%. சரியா, டிஃபரன்ஸ் வந்திருக்கிறதே 5%, அந்த 5% தான் அந்த பேங்குடைய ப்ராஃபிட். அப்படிதான் பேங்க் சம்பாதிக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப உலமாக்கள் இதை ஸ்டடி பண்ணிட்டாங்க, பகிரங்கமாக பத்துவா கொடுத்தாங்க, ஹராம், யாரும் பேங்கோட தொடர்பு வைக்க வேணாம், ஏசி ஓபன் பண்ண வேணாம், சேவிங் அக்கவுண்ட், பிக்ஸ் டிபாசிட் ஹராம் சொன்னது சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ஆனாலும் மக்கள் நிப்பற்ற பாடு இல்ல, ஏன் அதிகமான மக்களுக்கு பேங்கோட தொடர்பு இல்லாம கொடுக்கல் வாங்க செய்யலாம், நிர்பந்தமான நிலைமை. எனவே உலமாக்களுடைய 2வது ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மக்களை இதுல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு நாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணுமா இல்லையா? எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆல்டர்னேட்டிவ் எந்த அளவுக்கு என்றா இன்னும் தெளிவாக சொல்றதா இருந்த அல்லாஹுடைய ஒரு பெரிய கிருபை தான் அல்லாஹ் எங்களுக்கு 4 மதாஹிப்களை தந்திருக்கிறார். அதேங்கிறது இந்த இஸ்லாமிக் பேங்கிங் கூடிய சொல்யூஷன் இருக்குது. இது வெறும் ஷாஃபி மதஹப் அடிப்படையாக வச்சியோ அல்லது வெறும் அனபி மதஹப் அடிப்படையாக வச்சியோ, மாலிகி மதஹப், அம்பலி, ஒரு மதஹப் அடிப்படையாக வச்சு அல்ல, மக்கள் இந்த ஹராத்திலிருந்து வெளியெடுக்கிறதுக்காக வேண்டி 4 மதாஹிப்களுடைய கருத்துக்களை வச்சுதான் ஆல்டரேஷன் செஞ்சுதான் இந்த மக்கள் இந்த ஹராத்திலிருந்து வெளியெடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு உலமாக்கள் ரிசர்ச் பண்ணினாங்க. என் புகாக்கள் கூட எழுதுறாங்க, குடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல கொஞ்சம் விசாலமாக நடந்து போங்க உலமாக்களுக்கு அட்வைஸ். நீங்க மிச்சம் ஸ்டிக் பண்ணிட்டாங்கன்னா மக்கள் ஹராத்துல விழுந்துடுவாங்க. எனவே விசாலமான பார்வையில தொழுகையில நாங்க ஷாஃபி என்றே இருப்போம், ஆனா குடுக்கல் வாங்கல் என்று வரக்கூடிய நேரத்துல 4 மதாஹிப்களை வச்சு ஏதோ ஒரு மதஹப்புடைய அடிப்படையில் இந்த மக்கள் எப்படி வெளிக்கெடுக்கிறது வட்டிலிருந்து. அந்த அமைப்புல தான் கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த இஸ்லாமிக் பேங்கிங் அந்த கன்செப்ட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. முகமது ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பெரிய ஆலிம், அனபி மதஹப்ல பஜார்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கேட்டாங்க, ஆலிம் சாப் நீங்க என்ன பஜார்ல செய்றீங்க? சொன்னாங்கன்னா பஜார்ல உட்கார்ற காரணமே இதை ஸ்டடி பண்ணி மக்களுக்கு ஹராம் ஹலால படிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி. இதுக்கெண்டே இஸ்லாமிக் பேங்கிங் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கெண்டே இந்த விஷயங்களை படிச்சு உலமாக்கள் அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் கொடுத்தா. சுருக்கமாக சொல்றதாக இருந்தா வரக்கூடிய டிபாசிட்ஸ் இருக்குது, இந்த டிபாசிட்ஸுக்கு ஷரியத்துல ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது, முபாரபா கன்செப்ட் என்று. முபாரபா கன்செப்ட் என்று சொன்னா நான் ஒரு இன்வெஸ்டர், எனக்கிட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது, 1 மில்லியன் பணம் இருக்குது, ஆனா எனக்கு பிசினஸ் செய்ய தெரியாது. இந்த பணம் இருக்குது, இந்த பணத்தை நான் ஒரு இன்டர்பிரனியூ அல்லது ஒரு மேனேஜருக்கு கொடுக்கிறார், முதாரிபுக்கு கொடுக்கிறார். நீங்க இந்த பணத்தை வச்சு நான் செல்லக்கூடிய அமைப்புல ஹலாலான பிசினஸ் வேலை செய்யுங்க. அப்படி இல்ல, நான் செல்லக்கூடிய அளவுக்கும் எனக்கு அறிவு இல்லை, ஹலாலான பிசினஸ் செஞ்சு வரக்கூடிய லாபம் இருக்குது, இத நாங்க 50-50 பிரிச்சு கொள்வோம், அல்லது 60-40 பிரிச்சு கொள்வோம், அல்லது 80-20 ஏதோ ஒரு பர்சன்டேஜ் முடிவு செய்யறது கட்டாயம். எனவே நான் இன்வெஸ்டர், நான் தான் முதலீடு செய்யறவர், அவருடைய வேலை வந்து ஹலாலான பிசினஸ் வல்ல இன்வெஸ்ட் பண்றது, அதுக்கு பின்னால வரக்கூடிய ப்ராஃபிட் இருக்குது, இந்த ப்ராஃபிட்ட அழகான அமைப்புல முடிவு செய்யப்பட்ட அமைப்புல ஷேர் பண்ணிக்கொள்வது. சரி, அப்ப நஷ்டம் வந்தா என்ன செய்யறது? நஷ்டம் வந்தா என்ன செய்யறது? எதுவரை காட்டியும் அவருடைய திறக்குறைச்சல் இல்லாத பட்சத்துல அவர் 100% கமிட் பண்ணி நல்ல பிசினஸ் செஞ்சார், ஆனாலும் ஒரு நஷ்டம் வந்துட்டு, இந்த நேரத்துல இன்வெஸ்டர் ஆகிய நான் அந்த நஷ்டத்தை பேர் பண்ணுவோம், நான் தான் சுமக்குவோம். ஆனா இவருடைய திறக்குறைச்சலின் காரணமாக செய்யக்கூடாத ஒரு பிசினஸ் ஒன்று செஞ்சிட்டார், ஆக ஸ்டடி பண்ணாம போயிட்டு ஒரு பிசினஸ் ஒன்று செஞ்சிட்டார், இந்த நேரத்துல நஷ்டம் வந்தால் அவர் இந்த கேபிட்டல் எனக்கு திருப்பி தாரது அவருக்கு கட்டாயம். அவருடைய திறக்குறைச்சல். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப நன்றாக விளங்கிக்கோங்க, எப்ப இஸ்லாமிக் பேங்க்ல சேவிங் அக்கவுண்ட் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் என்று வருதோ, எப்ப இஸ்லாமிக் பேங்கிங்ல சேவிங் அக்கவுண்ட் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் என்று வருதோ, இஸ்லாமிய வங்கி இந்த மக்களுடைய வைப்புகள் இருக்குது, பணங்கள் இருக்குது, இது முதாரபா என்ற அடிப்படையில தான் எடுப்பான். விளங்கிச்சா? நீங்க எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்க எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாங்க ஹலாலான பிசினஸ் வேலை செஞ்சு வரக்கூடிய ப்ராஃபிட்ட நாங்க ஷேர் பண்ணிக்கொள்வோம். அப்படியே நஷ்டம் ஒன்று வந்தா, அதுவும் பேங்குடைய எந்த திறக்குறைச்சலும் இல்லாம நஷ்டம் ஒன்று வந்தா, அந்த நஷ்டத்தை முதலீடு பேங்க்ல டிபாசிட் பண்றாரே பணம், அவர் தான் அதை சுமந்து கொள்வோம். எனவே இஸ்லாமிக் பேங்குக்கும் கன்வென்ஷனல் பேங்குக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இதுதான். கன்வென்ஷனல் பேங்க்ல லாபம் நஷ்டம் ஒண்ணும் பாக்குறதுல எனக்கு 6% நீங்க தரதான் ஆகணும், கேபிட்டல்ல 6% தரணும். ப்ராஃபிட்ல அது நஷ்டம் லாபம் அது ஒன்றும் பார்க்க மாட்டேன், தரதான் ஆகணும். நஷ்டம் வந்தாலும் நான் சொன்னது கொள்ள மாட்டேன், நீங்க தான் எல்லாம் பார்க்கணும். ஆனா இஸ்லாமிக் பேங்க் என்றா அப்படி அல்ல, அதுல நஷ்டம் வந்தா சொன்னது கொள்ளதான் ஓனும், லாபம் வந்தா அந்த பர்சன்டேஜ் அதை பங்கு பிரித்து கொள்வாங்க. சரி, இப்ப வைப்புக்கள் இந்த அமைப்புல பணம் எடுத்து இவங்க இந்த ப்ராஃபிட்டை எப்படி உண்டாக்குறாங்க? இந்த ப்ராஃபிட் உண்டாக்குறதுக்கு தான் இஸ்லாமிய முறையில முதலீடு செய்வாங்க, ஃபைனான்ஸ் என்று இருக்குது கன்வென்ஷனல் பேங்க்ல. இந்த இஸ்லாமிக் பேங்கும் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. கடன் கொடுத்துட்டு வட்டி எடுக்கிறது ஹராம், கடன் கொடுத்துட்டு வட்டி எடுக்கிறது ஹராம். ஒருத்தர் வாரா, எனக்கு ஒரு பைக் கொண்டு எடுக்கணும், அவர் சொல்ல எனக்கு ஒரு பைக் கொண்டு எடுக்கணும், 2 லட்சம் ரூபா தேவை, பைக் கொண்டு எடுக்கணும், 2 லட்சம் ரூபா தேவை. கன்வென்ஷனல் பேங்க் என்றா 2 லட்சம் ரூபா கொடுப்பாங்க, நீங்க மாசம் மாசம் எங்களுக்கு இவ்வளவு கெட்டுங்க, அது வட்டி நீங்க பைக் எடுத்தாலும் சரி இல்லாட்டியும் சரி பிரச்சனையே இல்லை. ஆனா இஸ்லாமிய பேங்க் என்ன செய்வாங்க என்றா, இந்த இடத்துல இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் முராபஹுல் ஆமிரி பிஷிரா, முராபஹா ஃபார் எ பர்சேஸ் ஆர்டர், இது கிதாபுல் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் எழுதின கிதாப்ல இந்த கன்செப்ட் எழுதுறீங்க. அந்த கன்செப்ட் இஸ்லாமிக் பேங்க்கு கொண்டு வர, உதாரணத்துக்கு ஷியாம் மௌலவிக்கு ஒரு பைக் கொண்டு தேவை. இந்த நேரத்துல அவர் சொல்றாரு, எனக்கு இந்த பைக்கை வாங்குறதுக்காக வேண்டி எனக்கு 2 லட்சம் ரூபா பணம். நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நான் உங்களுக்கு 2 லட்சம் ரூபா பணம் தாருந்து உங்களுக்கு இட்டால வட்டியாக எடுத்தா, மேல் மிச்சமா எடுத்தா அது வட்டியாகும், உங்களுக்கு எந்த பைக் தேவை என்று காட்டுங்களே. இவர் காட்டுறாரு, எனக்கு இந்த மாடல்ல உள்ள இந்த பைக் தான் தேவை. நான் என்ன செய்வேன் என்றா, அந்த பைக்கை முதலாவதாக நான் வாங்குவேன் 2 லட்சம் ரூபா. அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு பைக்கை வாங்கிட்டு நான் ஒரு ப்ராஃபிட் ஒன்றை வச்சு நான் இவருக்கு வெப்பன் விற்பன், 2,20,000 ரூபாய், ஒரு 20,000 ருபீஸ் ப்ராஃபிட். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நேரத்துல ஒரு ட்ரேட், ஒரு பிசினஸ் தான் நடக்குது. இந்த பிசினஸ் என்ன, நான் பைக்கை வாங்கி நான் இவருக்கு விற்பேன், நான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து 2,20,000 ரூபாய் எடுக்கல, நான் பைக் கொண்டு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 2,20,000 ரூபாய்க்கு நான் பைக்கை வச்சிருக்கிறேன். சரி, உண்மையாகவே இங்க ஒரு ட்ரேட் நடக்குதா இல்லையா? சும்மா பேச்சில தான் போகுதா? கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஷரியத்துல ஒரு காயிதா ஒன்று இருக்குது, லீகல் மேக்ஸிமம் ஒன்று இருக்குது, சட்டம் ஒன்று இருக்குது, தேர் இஸ் நோ ப்ராஃபிட் இஃப் தேர் இஸ் நோ ரிஸ்க். ஒரு ரிஸ்க் கொண்டு பே பண்ணாம எந்த ப்ராஃபிட்டும் இல்லை. உதாரணத்துக்கு நான் இவரை வக்கீலாக ஏஜென்டாக நியமிக்கிறேன், சரி நீங்க அந்த பைக்க நான் உங்களுக்கு பணத்தை உங்கள கையில தரமாட்டேன், டிரெக்டாக சப்ளையருக்கு தான் நான் கேட்குவேன். சப்ளையருக்கு நான் 2 லட்சம் ரூபாய் கட்டுவேன், நீங்க பேசி பைக் எடுத்துக்கொண்டு வாங்க. வாங்கி வந்ததுக்கு பின்னால நானும் நீங்களும் ஈஜாப் கபூல் ஒப்பரன் அக்செப்டன்ஸ் ஒன்று செய்வோம். வாங்கி வந்ததுக்கு பின்னால எப்ப ஏந்த பொசிஷனுக்கு அந்த பைக் வருமோ அதுக்கு பொறவுதான் எனக்கு அந்த பைக்கை விற்கலாம். எது வரக்காட்டியும் அந்த பொசிஷனுக்கு எந்த பைக் வரலையோ, இன்னும் அங்கதான் இருக்குது. நான் அந்த பைக்கை வாங்கிட்டேன்னா இப்பே சொல்றேன், நான் அந்த பைக் இப்ப உங்களுக்கு வித்துட்டேன்னா அப்படி செய்யலாம். சிலவங்களுக்கு வர கோவம் அதுதான், இஸ்லாமிக் பேங்குக்கு போனா அடுத்த பேங்க் மோத கவுண்டர் விஷயம் முடிஞ்சு, இவர்கிட்ட போனா 2 தரக்க போகணும், 3 தரக்க சைன் பண்ணணும், அதுக்கப்புறம் இஜாப் தபூல் என்று சொல்லுவாங்க. கஷ்டம் தான், ஆனா ஹலாலான முறையில செய்யணும். எனவே முதலாவது அப்பாயிண்ட் பண்ணி அவர் பைக் எடுத்துக்கொண்டு வருவார், அதுக்கு பின்னாலதான் நான் இவருக்கு அதை விற்கணுமே. இப்பதான் ஏண்ட கைக்கு சாமணம் வந்திருக்கு, ஏண்ட கைக்கு சாமணம் வராமனா எப்படி விற்கிறது? பைபிள் மதுவும் ஏண்ட கைக்கு வராம எடுத்துக்கொண்டுக்க சப்ளையர் கிட்டால் எடுத்து வார பயணம் அல்ல பாதுகாக்க ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு, பைக் அப்படியே டேமேஜ் ஆகிடு. யாரு இந்த ரிஸ்கை பே பண்ணணும்? இஸ்லாமிக் பேங்க் தான் இந்த ரிஸ்கை பார்ப்பா. இன்னும் இஸ்லாமிக் பேங்க் இவருக்கு பைக்கை விற்க இல்லை, விற்கிறதுக்கு முன்னால இந்த விஷயம் நடந்துச்சு. எனவே இந்த நேரத்தில் வரக்கூடிய நஷ்டத்தை யாரு சுமக்கணும்? இஸ்லாமிக் பேங்க் தான் சுமக்கும். இது எல்லாமே கன்வென்ஷனல் பேங்க்ல பார்க்கவே மாட்டேன். இந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் கொண்டு இருக்கதான் செய்யும். எனவே இது ஒரு பிசினஸ் நடக்குது, அந்த பிசினஸ்ல வார 20 நாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் இருக்குது. இப்ப பாருங்க, இப்ப இந்த பைக்கை வாங்கி வித்ததுல ஒரு 20 நாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சா இல்லையா? இப்ப நாங்க டிபாசிட்டர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கிறோம்? எங்களுக்கு வார ப்ராஃபிட்ல 50-50 பங்கிடுவோம். எனவே இந்த 20 நாயிரம் ரூபாய்ல 10,000 ரூபாய் அவங்களுக்கு டிபாசிட்டர்ஸ்க்கு, 10,000 ரூபாய் இஸ்லாமிக் பேங்க். இந்த பிசினஸ்ல வார நேரத்துல ஆக்சிடென்ட் ஆகி பைக் அப்படியே ஃபுல் கண்டெம்ட் ஆகிடு, யாருக்கு நஷ்டம்? இஸ்லாமிக் பேங்க்கு நஷ்டம். அந்த 2 லட்சம் ரூபாய் நஷ்டம், அது யாரு சுமக்கணும்? பைக் இது இது இஸ்லாமிக் பேங்க் நினைச்சது நடக்கல, அது நினைக்காத புறத்துல ஒரு நஷ்டம் வந்துட்டு. இந்த நேரத்துல என்ன நடக்கும்? அந்த டிபாசிட்டர் அந்த நஷ்டத்தையும் பே பண்ணதான். எனவே இப்படியா கொண்ட ஒரு பிசினஸ் கன்செப்ட் தான் இந்த இஸ்லாமிக் பேங்க்ல நடக்குது, அதை நாங்க விளங்கிக்கிறோம். எனவே இது ஒரு ப்ராடக்ட் தான் நான் விளங்கப்படுத்தினேன், முராபஹா. முராபஹா என்ன? எந்த பிசினஸ்ல லாபம், அந்த லாபத்துடைய அமௌண்ட் எவ்வளவு என்றது, வாங்குறவர் விற்கிறவர் ரெண்டு பேருக்கு எப்ப தெரியுமோ அந்த பிசினஸுக்கு பேர் முராபஹா. இது 1400 வருடங்களுக்கு முன்னால் உள்ள கிதாப்கள் உலமாக்கள் எழுதியிருக்கிறார். எனவே இந்த பிசினஸுக்கு பேர் முராபஹா. ஏன் முராபஹா? பைக்க 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினதும் அவருக்கு தெரியும், பேங்க்கு 20,000 ரூபாய் ப்ராஃபிட் என்றதும் அவருக்கு தெரியும். எனவே லாபம் எவ்வளவு என்றது ரெண்டு பேருக்கும் தெரியும். இந்த பிசினஸுக்கு பேர் தான் முராபஹா. எனவே எங்க இப்ப இந்த கடையில் உள்ள பிசினஸ் இது முராபஹாவா? இல்ல, இது முசாபமால சேரும். ஏன் முசாபமால சேரும்? எவ்வளவு லாபம் என்றது வாங்குறவருக்கு தெரியாது, நாம் எவ்வளவு ப்ராஃபிட் வைக்கிறோம் என்றது தெரியுமா? இதுல இஸ்லாமிக் பேங்குக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருவது என்றது யாருக்கு தெரியும்? கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த இடத்துல என்ன முராபஹா என்ன நடக்கும் என்ற, பைக்க வாங்கியாச்சு, 2,20,000 ரூபாய்க்கு பைக்க வித்தாச்சு, ஓனர்ஷிப் அவரோட கையில பேசிட்டு அவருக்கு விருப்பம் என்ன பைக்க விற்கலும் வேண்டியது செய்யலும், அவர் மாசம் மாசம் முடிவு செஞ்சது போல 10,000 10,000 10,000 தந்து கொண்டே இருந்தா போதும். எப்படி முடிவு செய்யறோமோ அந்த முறையில 2 வருஷத்துக்குள்ள 1 வருஷத்துக்குள்ள இது பிரச்சனை இல்லை. சில நேரத்துக்கு நெகோசியேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்குள்ள கெட்டலாம், எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ள கெட்டலாம், அப்ப 2,20,000 ரூபாய்க்கு எங்களுக்கு விற்கலும், இல்ல எனக்கு 3 வருஷம் தேவைண்டா, 3 வருஷம் வேண்டாம், நாங்க 2,60,000 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு விற்போம். இந்த நெகோசியேஷன் இருக்குது, இது பெர்மிசபிள், இதுக்கு ஷரியத்துல அனுமதி இருக்குது, ஃப்ளோட்டிங் ரேட்டாக விடலாம். சரி நீங்க பார்த்து தந்து கொண்டே இருங்களே,
எப்ப தானீங்களோ அவ்வளவு கெடுப்போம் என்று ரேட்டை முடிவு செய்யாம நீங்க குடுக்கறது இருக்கிறது, இது ஹராம். நெகோசியேஷன் நடக்கலாம், 3 வருஷம் என்ற அவ்வளோ, 1 வருஷம் என்ற அவ்வளோ, கடைசிக்கு முடிவு கொண்டு வரது சரி 1.5 வருஷத்துல நாங்க கெட்டுவோம், அந்த முடிவு தான். அதுக்கு பின்னால அவருக்கு 1.5 வருஷத்துல முடிக்க கிடைக்கல, அதுக்கு பிறகு வட்டி போடுறது இருக்குது, இது சரியத்துல அனுமதி இல்லை. அதெல்லாம் கன்வென்ஷன் நடக்கும், இஸ்லாமிக்ல நடக்காது. என்ன முடிவு செஞ்சோமோ அந்த அளவு தான் அதுக்கு பார்க்க மேல் மிச்சமா கிடைக்கல. அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் தான் இஜாரா என்று செல்லக்கூடிய ப்ராடக்ட். அந்த இஜாரா என்று செல்றது லீசிங். சுருக்கம் நான் உங்களுக்கு விளங்குற முறை என்ன, மிச்சம் டெக்னிக்கலாக விளங்கப்படுத்தினா விளங்காது, லேசாக விளங்கப்படுத்துறதாக இருந்தா மொராபா என்று சொன்னா நான் அந்த வாகனத்தை பைக்க வாங்கி இவருக்கு வித்தன், இது மொராபா. இஜாரால் என்ன நடக்கும் என்ன, அந்த பைக்க நான் வாங்கி நான் இவருக்கு விக்கல, நான் இவருக்கு கூலிக்கு கொடுக்கறேன். வித்தியாசம் விளங்கிட்டேன். முதலாவது மொராபா, நான் வாங்கி இந்த பைக்கை இவருக்கு வித்துட்டேன், இவருடைய ஓனர்ஷிப்புக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் பைக்கு என்ன நடந்தாலும் அது அவர் பார்த்துக்கிறார், எனக்கு மாசம் மாசம் தள்ளிய தந்தா சரி. ரைட். இஜாரா என்று சொல்றது நான் அந்த காரை வாங்கினேன், அந்த காரை இவருக்கு விக்கல, நான் காரை இவருக்கு 2 வருஷத்துக்கு கூலிக்கு தார். விலகிச்சா, இந்த கூலிக்கு தாரன் இந்த 2 வருஷமாக ஓனர் யாரு, நான் தான் ஓனர், பேங்க் தான் ஓனர். இந்த 2 வருஷத்துக்குள்ள இந்த பைக் காருக்கு என்ன சரி நடந்துட்டு டோட்டல், இவர் இப்ப ரெண்டல் தான் எனக்கு கேட்டுவார். இப்ப கேட்டுறது வந்து மாசம் மாசம் ரெண்டல் வாகனத்தை பாவிக்கிறதுக்காக வேண்டி. சும்மா சரி, இஸ்லாமிக்கும் கன்வென்ஷனுக்கும் வித்தியாசம் பாருங்க. சும்மா சரி, வாகனம் ஒரு 2 மாசம் 3 மாசம் கராஜ்ல போயிட்டு, இந்த நேரத்துல இவர் வாகனத்தை பாவிக்காம இருக்கிறார், இவர் எனக்கு ரெண்டல் கட்டணுமா? இஸ்லாமிக் பேங்கிங்ல இந்த மாசம் 3ல அவர் ரெண்டல் கட்ட வேண்டிய தேவையில்ல. ஏன் அந்த வாகனம் 3 மாசமா கராஜ்ல இருக்குது, அவர் பாவிக்காம எனக்கு ரெண்டல் கட்ட வேண்டிய தேவை, அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு. சரி, இவர் 2 வருஷம் கெட்டிட்டாரு, ஃபுல் அமௌண்ட்டை கெட்டிட்டாரு. இப்ப இஸ்லாமிக் பேங்க் என்ன செய்யும் என்றா, இந்த வாகனத்தை அவருக்கு ஒரு கிஃப்டாக அப்படியே கொடுத்துடும், இப்ப இந்த வாகனம் உங்களோட நீங்க பாவிக்கலாம். நன்றா விளங்கிக்கோங்கோ. இப்ப நடுவுல முராபாக்கும் இஜாரக்கும் வித்தியாசத்தை பாருங்க. பைக்க வாங்கி முராபாகால இவருக்கு வித்துட்டேன், நடுவுல இவர் கெட்டாம இருக்கிறார். இந்த நேரத்துல இந்த பைக்க போய் தனக்கு எடுக்கணுமா? எது வர காட்டி அந்த பைக் மோகேஜ் பண்ணிருந்தா எடுக்கணும், எடுத்துட்டு நான் அந்த பைக்க வித்துட்டு என் தொகை பாக்கியான தொகையை எடுத்துட்டு கொடுக்கறது அது வேற விஷயம். அந்த பைக் மோகேஜ் இல்ல, அவர் யாருக்கு தான் வித்து முடிஞ்சு. இந்த நேரத்துல நான் எப்படி சரி கடனை தான் எடுக்கணுமே தவிர பைக் எடுக்கிறதுக்கே. இஜாரா என்று வந்தா, லீசிங் என்று வந்தா, அந்த காரை வாங்கி நான் இவருக்கு கூலிக்கு தான் கொடுத்திருக்கிறேன், இவர் கூலி கட்டாம இருக்கிறார். இந்த வாகனத்தை எனக்கு சீஸ் பண்ண அனுமதி இருக்குதா இல்லையா? இந்த வாகனம் எனக்கு சீஸ் பண்ணலாம், இவ்வளவு காலம் நான் கெட்டினது நீங்க தரணும், இல்ல நான் ரெண்டல் தான் எடுத்திருக்கிறேன், நான் தர வேண்டிய தேவை இருக்குதா? தர வேண்டிய தேவையும் இல்லை. எனவே லீசிங்ல கன்வென்ஷனல் லீசிங்கும் இஸ்லாமிக் லீசிங்கும் மெயின் 2-3 வித்தியாசம் இருக்குது. ஒன்று, அவங்களோட கண்ட்ராக்ட் இருக்குது, 2 கண்ட்ராக்ட் ஒரே கண்ட்ராக்ட்ல நடக்கும், லீசிங் கண்ட்ராக்டும் நடக்கும். ரெண்டாவது, அவங்களோட ஒரு ட்ரேட் கண்ட்ராக்ட் ஒன்றும் நடக்கும், அது டெக்னிக்கலி விளங்கப்படுத்துறா, கடைசிக்கு நாங்க இந்த டேட்ல உங்களுக்கு விக்கிறோம் என்ற ஒரு கிளாஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. ஃபியூச்சர் ட்ரேடிங் இருக்குது இஸ்லாத்துல, அது ஹராம். எனவே அந்த எக்ரிமெண்ட் ஹராம். ரெண்டாவது, வட்டியோட சம்பந்தப்பட்ட கிளாசஸ் இருக்குது, எனவே அந்த காரணத்தை வச்சியும் அது ஹராமாகும். அதே மாதிரி பல காரணங்கள், வேற வேற காரணங்களை வச்சுதான் கன்வென்ஷனல் ஹராமாக்குறோம். ஓவரால் இஸ்லாமிக் கன்செப்ட்ல, கன்வென்ஷனல் கன்செப்ட்ல வாகனத்துடைய ஓனர்ஷிப் இருக்குது, அது இஸ்லாமிய அல்லது கன்வென்ஷனல் பேங்க்ல கையில தான் இருக்கும், அவருடைய கையில ஓனர்ஷிப் இருக்காது. இப்ப எங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேள்வி, சில பேங்க்கள் இருக்குது அவங்க மாசம் மாசம் கெட்டுற நேரத்துல கெட்டாத பட்சத்துல பெனல்டி மாதிரி அடிக்கிறாங்களே, இது ஹராமாகலாலா? கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நன்றாக விளங்க வேண்டிய ஒரு விஷயம், ஷரியத்துல எப்ப ஒரு மனிதன் கடனை கெட்ட இல்லையோ அந்த நேரத்துல வட்டி எடுக்கிறதுக்கு ஷரியத் அனுமதி கொடுத்தில்ல. ஆரம்பத்துல இலங்கை இஸ்லாமிக் பேங்கிங் சிஸ்டம் செஞ்சு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இந்த பெனல்டி கிளாஸ் அப்படி ஒன்றுமே இருக்கல. ஆனாலும் எந்த அளவுக்கு என்றா, முஸ்லிம்கள் அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டான். சில இஸ்லாமிய வங்கிகள், பேங்க்கள், இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் அப்படி கால் பண்ணி கேட்டா, நீங்க இன்னைக்கு கெட்டுற டேட் என்னப்பா, நீங்களும் சும்மா அடுத்த பேங்க் மாதிரி சும்மா எல்லாம் தள்ளிய கேட்டுக்கொண்டிருக்கீங்க, கிடைச்சா தாரோம், கிடைச்சா தாரோம், ஏனெண்டா இப்ப வட்டி எடுக்கிறதுக்கு இஸ்லாமிக் பேங்க்ல அனுமதியும் இல்ல. எனவே அத ஒரு அட்வான்டேஜாக எடுத்து டைமுக்கு கெட்டுறதும் இல்ல. யாருக்கு நஷ்டம் வரும்? டிபாசிட்டர்ஸ் பணம் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ப்ராஃபிட் கெட்டோனும். இவங்களுக்கு நாங்க வாகனம் வாங்கி கொடுத்து மாசம் மாசம் கெட்டுறவங்க, கெட்டாத பட்சத்துல யாருக்கு ப்ராஃபிட் போகாது? டிபாசிட்டர்ஸ்க்கு போகாது. அநியாயமா இல்லையா? இப்ப கெட்டாம இருக்கிறது. இவங்களும் பிரஷர் பண்ணி கேக்குறது என்ன, அட இவங்களுக்குரிய ப்ராஃபிட்டை நாங்க மாசம் மாசம் கெட்டோம், நீங்க கெட்டினாதான் எங்களுக்கு கெட்டேயும், நீங்க கெட்டாத பட்சத்துல நாங்க நஷ்டம் என்று சொல்லுவோம். அவங்க அந்த நஷ்டத்தை கடைசிக்கு கொண்டு வருவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நேரத்துல தான் உலமாக்கள் மறு உட்காந்தான் முஸ்லிம் உம்மத்துடைய டிசிப்ளின் இல்லாம இருக்கு. இந்த கஸ்டமரை டிசிப்ளின் பண்றதுக்கு என்ன வழி? கிதாப் கணக்கு எழுதிருக்கிறாங்க. இதுல ஒரே ஒரு சொல்யூஷன் உண்டு, மாலிகி மதஹப் அடிப்படையில வந்துச்சு. அதை நான் சொல்றேன், இது ஷாஃபி மட்டும்தான் ஹனபி மட்டும்தான். மாலிகி மதஹப்ல ஒரு மனிதனுடைய ஒரு கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது, வாதா இருக்குது. வாதா, ஒரு மனிதன் வாதாக்கு மாற்றம் செஞ்சான் என்றா என்ன சட்டம் என்றது? மாலிகி மதஹப்ல ஒரே ஒரு சட்டம் எங்களுக்கு வந்துச்சு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எப்போ ஒரு மனிதன் வாதா கொடுப்பதன் மூலமாக, வாதா செய்யப்பட்ட மனிதன் கஷ்டத்துல நஷ்டத்துல விழுவானோ, இந்த நேரத்துல அவருக்கு அந்த நான் அந்த மனிதனை கஷ்டத்துல நஷ்டத்துல போட மாட்டேன் என்றத உறுதியாக காட்டுறதுக்காக வேண்டி ஒரு வார்த்தை பாவிக்கலாம். எப்படி? உதாரணத்துக்கு, நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை செய்யாத பட்சத்துல இவ்வளவு புகராக்களுக்கு சதகா கொடுக்கறது எனக்கு வாஜிப். நான் உங்களுக்கு இவ்வளவு பணம் இந்த நேரத்துல இந்த முறையில கொடுக்காத பட்சத்துல புகராக்களுக்கு மிஸ்கீன்களுக்கு நான் கொடுக்கறது எனக்கு வாஜிப் என்று சொன்னா அந்த விஷயம் அவருக்கு வாஜிபாகிடும். அந்த விஷயம் அவருக்கு வாஜிபாகிடும். எனவே இஸ்லாமிக் பேங்க் இந்த கிளாஸ் இருக்குது, இந்த மாலிகி மதஹபுடைய விஷயத்தை இஸ்லாமிக் பேங்க்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவருக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி ஒரு இடத்துல சிக்னேச்சர் செய்ய வைப்பார். என்ன, பொறுப்பெடுக்கிறேன், மாத மாதம் கெட்ட வேண்டிய பணத்தை கெட்டாத பட்சத்துல பேங்க்ல உள்ள சேரிட்டி ஃபண்டுக்கு நான் 1% அல்லது 2% சேரிட்டியாக கொடுப்பன், ஒரு சதகாவாக கொடுப்பன். இந்த கிளாஸ் அப்படியே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்திலையும் நீங்க விளங்க வேண்டிய விஷயம், இவர் நான் கெட்டாத பட்சத்துல இவ்வளவு சேரிட்டி கொடுப்பன் என்று சொல்றாரு, இந்த பணம் பேங்க்கு ஒரு ஒரு இன்கம் ஆக வராது. அதான் விளம்பரம். கன்வென்ஷனல் பேங்க்ல கெட்டாத பட்சத்தில் அப்படியே விட்டு முடிப்பாங்க. ஏன்? நீங்க கெட்டாத பட்சத்தில் அதுல வட்டி போலும், அடுத்த மாசம் அந்த வட்டிக்கும் வட்டி புலும், மூணாவது மாசம் அந்த வட்டிக்கு வட்டி புலும், அது வைத்து கொண்டே இருக்கு. எனவே அதெல்லாம் அவங்களுக்கு இன்கம் தான். ஒரு அடியில புடிச்சு எடுத்தா எல்லாம் அவங்களுக்கு லாபமாக தான் வரும். இஸ்லாமிக் பேங்க்ல இருக்குது, முதலாவது இந்த பெர்சன்டேஜ் அந்த வட்டியுடைய பெர்சன்டேஜுக்கு பார்க்க சரியான குறோம். ரெண்டாவது இந்த பெனல்ட்டி இருக்குது, இந்த பெனல்ட்டி உடைய நோக்கமே கஸ்டமர் டிசிப்ளின் பண்றதுதான். இந்த பணம் அது மிஸ்கீன்களுக்கு, ஃபகீர்களுக்கு, ஏழைகளுக்கு ஒரு சதகாவாக போகுமே தவிர ஒரு நாளும் அது பேங்க்கு ஒரு இன்கமாக வரவே வராது. அதை நம்ம ஒரு முதலாவது. ரெண்டாவது, அந்த வட்டிக்கு வட்டி போடுற மாதிரி இந்த பெனல்ட்டிக்கு கெட்டல்ல அடுத்த மாசம் அதுக்கு ஒரு பெனல்ட்டி, அந்த பெனல்ட்டிக்கு பெனல்ட்டிக்கு பெனல்ட்டி இல்ல, அப்படி ஒரு பெனல்ட்டி உண்டு அதுல இல்ல. எனவே ஒரு நாமினல் ஃபீ ஒன்று வரும், அதுவும் நேரத்தோட சொல்லுவாங்க, இது உங்களை டிசிப்ளின் பண்றதுக்காக வேண்டிதான். எனவே இந்த பணத்தால பேங்க்கு எந்த பிரயோஜனமும் இல்லாதேன்னு சொல்லிக்கொள்ளுங்க. வெறும் கஸ்டமருக்கு ஒரு பாரம் தான். ஏன் பாரம்? அவர் கெட்டணும், ஆனா அந்த பணம் போறது சதகா, ஃபகீர், மிஸ்கின், அதுவும் ஷரியா கவுன்சில் ஒரு லிஸ்ட் ஒன்றே போட்டிருக்கிறாங்க, இது இந்த 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 விஷயங்களுக்கு தான். எந்த அளவுக்கு என்றா இந்த பணத்தை நீங்க ஒரு சோசியல் சர்வீஸ் ஒன்றுக்கு பாவிச்சு உங்களுக்கு பெரிய பேனர் அடிக்கலா, இந்த இஸ்லாமிக் வங்கி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி செஞ்சிருக்குது என்று அட்வர்டைசிங் சரி உங்களுக்கு பாவிக்க, அந்த பேர் என்ற பெனிஃபிட் சரி உங்களுக்கு வரையலா, அந்த பணம் அப்படியே மிஸ்கின் பகீர்களுக்கு போகணும், அதுல உங்களுக்கு பேர் என்ற ப்ராஃபிட்டும் இல்லை. எனவே இதை நாங்க ஃபர்ஸ்ட்க்கு விளங்குறது ஆகும். அதே மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ ஒன்று எடுப்பாங்க. எத்தனை தரக்க கால் பண்ண, உங்களை வந்து விசிட் பண்ண, கெட்டாத பட்சத்துல என்னென்ன உண்மையான அதம் 5000 ருபீஸுக்கு மேல எடுக்க மாட்டாங்க. ஆக்சுவல் காஸ்ட் பாக்குறது கஷ்டம். எனவே எத்தனை கால்ஸ், எத்தனை லெட்டர்ஸ், எத்தனை விசிட் போகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபீ உண்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ உண்டு எடுப்பாங்களே தவிர வட்டி என்றது இங்க இல்லைன்றத முதலாவது நாங்க விளங்கிக்கிறோம். எனவே அது முராபஹா இஜாரா இந்த ரெண்டுலயும் இந்த பெனல்டி கிளாசஸ், அதே மாதிரி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ இதெல்லாம் இருக்கதான் செய்யும். நாங்க இதை விளங்க கூடாது. அது இது இவங்கள வட்டி தான் எடுக்கிறாங்க கெட்டாத பட்சத்துல, இது வட்டியில சேரவே சேராது. இது புகாக்கள் தெளிவான அமைப்பில் எழுதியிருக்கிறாங்க. மூணாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, டிமினிஷன் முஷாரக்கா. டிமினிஷன் முஷாரக்கா என்று சென்றா ஒரு ஊடொண்டு வாங்குறதுக்கு, உதாரணத்துக்கு எனக்கிட்ட 5 லட்சம் இருக்குது, இன்னொரு 5 லட்சம் தேவை. எனவே நான் ஏண்ட பணத்தையும் போட தயார். பேங்க் கிட்ட பேசி சொல்லுவோம், நீங்களும் ஒரு 5 லட்சம் போட்டா எனக்கு வீடொண்டு வாங்கலுமே 1 மில்லியனுக்கு. சரி, இப்ப என்ன நடக்கும், இந்த வீட்டை பேங்க் பிளஸ் அதே மாதிரி கஸ்டமர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குவாங்க. ஓனர்ஷிப் யார்ட? ரெண்டு பேருக்கும் ஓனர்ஷிப் இருக்கு. சரியா? இப்ப என்ன நடக்கும் என்றா, பேங்க் வந்து இப்ப ப்ராஃபிட் ஒன்று எடுக்கிறது எப்படி, இந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக வேண்டி பேங்க் என்ன செய்வாங்க, இந்த வீட்டுல 50% எனக்கும் சொந்தம் உங்களுக்கும் சொந்தம், நானும் இந்த வீட்டுல வாழலாம் நீங்களும் வாழலாம், எனக்கும் வாழக்கூடிய உரிமை இருக்குதா இல்லையா, ஏன் உரிமையை நான் உங்களுக்கு ரெண்டுக்கு கொடுக்கறேன், நீங்களே இந்த வீட்டுல ஃபுல்லா வாழுங்க, இந்த 50% ஓனர்ஷிப் இருக்குது, அதுக்கு எனக்கு ஒரு ரெண்டல் ஒன்று கேட்டேன். இந்த ரெண்டல் தான் இந்த பேங்க்கு கிடைக்கக்கூடிய ப்ரொஃபிட். சரியா? எனவே என்ன நடக்கும் என்றா, இவர் வந்து ரெண்டல மாசம் மாசம் உதாரணத்துக்கு 10,000 ரெண்டல் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறார், அதுக்கு பிறகு 1 லட்சம் ரூபாய் கட்டுறாரு. இப்ப 6 லட்சம் ரூபாய் பொறுமதி அவர்ட, 4 லட்சம் ரூபாய் பேங்க்ல, இப்ப ரெண்டல் குறையும் 8,000 ரூபாய். அதுக்கு பிறகு ஒரு 6 மாசம் கட்டின பிறகு இன்னொரு 1 லட்சம் ரூபாய் கட்டுவார். இப்ப எத்தனை 7 லட்சம் ரூபாய் அவர்ட, 3 லட்சம் ரூபாய் தான் பேங்க்ல, இப்ப ரெண்டல் இன்னும் கொஞ்சம் குறையும், எவ்வளவு 6,000 ரூபாய்க்கு வந்துச்சு. சரியா? அதுக்கு பிறகு நடக்கும், மறுவ ஒரு 1 லட்சம் ரூபாய் கட்டார், 8 லட்சம் ரூபாய் அவர் டோனர்ஷிப், 2 லட்சம் ரூபாய் தான் பேங்க் டோனர்ஷிப், இப்ப ரெண்டல் 5,000 ரூபாய்க்கு குறைஞ்சிடும். இப்படியே டிமினிஷிங் என்றா குறைஞ்சு கொண்டே போகும், பேங்க் ஓனர்ஷிப் குறைஞ்சு கொண்டே போகும், அவரோட ஓனர்ஷிப் கூடிக்கொண்டே போகும், ஒரு கட்டம் வரும் அவர் முழு ஓனர்ஷிப்பையும் அவர் எடுத்துடுவார், ரெண்டலும் அப்படியே நின்று, எனவே அவர் ஓனர் ஆகிட்டார். எனவே இதுவும் இன்னொரு ப்ராடக்ட் தான் டிமினிஷிங். இது மாதிரி எத்தனையோ ப்ராடக்ட்கள் இருக்குது. நான் என்ன செல்ல வரேன் என்றா, இந்த அமைப்புல தான் இந்த பேங்க் இன்வெஸ்ட் பண்ணி வரக்கூடிய ப்ராஃபிட் இருக்குது, அந்த லாபத்தை தான் டிபாசிட்டர்ஸ்க்கு அவங்க பங்கு பிரிப்பாங்க. சேவிங் அக்கவுண்ட், பிக்ஸ் டிபாசிட் என்ற அமைப்பு. எனவே எடுக்கிற முறை முதாரபாவுடைய முறை, இன்வெஸ்ட்மெண்ட் உடைய முறாபஹா, இஜாரா, டிமினிஷிங் முறாபஹா, முஷாரகா, அதே மாதிரி தவரோ, வகாலபிஸ்மார், பல ப்ராடக்ட் இருக்குது. அந்த ஒவ்வொரு ப்ராடக்டையும் விளங்கப்படுத்துறது நோக்கம் அல்ல, சுருக்கமாக சொன்ன ஒரு கன்செப்ட் பின்னுக்கு இருக்குது. உலமாக்களுடைய கண்காணிப்புக்கு கீழே பேசிக் கொண்டிருக்கு. நான் எதிர்பார்த்தது பேங்கோட சேர்த்து இன்சூரன்ஸும் பேசுவோம் என்று, ஆனா டைம் பாஸ் ஆகிட்டு, ஆனா அதை சுற்றி பேங்கோட முடிச்சிடுவோம் இன்ஷா அல்லா. இன்னொரு சுருக்கமான அட்வைஸ் என்னென்றா, இப்ப உங்களுக்கு கேள்வி ஒன்று வரும், இப்ப நாங்க எப்படி தெரிஞ்சு கொள்றது எந்த நிறுவனம் சரியான முறையில் நடந்தது இல்லை என்று. கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நன்றாக விளங்கிக்கோங்க. இந்த இடத்துல ஷரியா கவுன்சிலுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன, ஷரியா கவுன்சிலுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்னென்றா, இந்த நிறுவனங்களுக்கு ஹலாலான அமைப்புல பிசினஸ் செய்யறதுக்கு கைட் பண்றதுதான். அது ஹராலான அமைப்புல செய்யற பொறுப்பு அந்த மேனேஜ்மெண்ட் உடைய பொறுப்பு தான். ஒருத்தர் வாரார், அவர் எனக்கிட்ட பக்குவான கேட்கிறார், என் கடையில் இப்படி இப்படி இப்படியே, நான் சொல்றது பொறுப்பு, செய்யறது அவருடைய பொறுப்பு. ஹா, நான் பார்ப்பேன் இவங்க சரியாக செய்யறாங்களா இல்லையா, அவங்க எங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸ் தாராங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையாக வச்சு இவங்க செய்யக்கூடிய முறையை ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க பப்ளிக்கு. ஓகே, இந்த நிறுவனம் இந்த இந்த அமைப்புல செய்யறாங்க, இந்த இந்த தவறுகள் இருக்குது, அதை நாங்க தெரிஞ்சு கொண்டே இருக்கிறோம். சரியா? எனவே ஷரியா கவுன்சிலுடைய ரோல் இருக்குது, அவங்க பிசினஸ்ல இன்வால்வ் ஆக மாட்டாங்க, அவங்க ஷரியத்துடைய பக்கத்தை மட்டும்தான் பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது, நாங்க இப்ப நிறுவனங்களோட தொடர்பு வைக்கிறதுக்கு முன்னால முதலாவது அங்க உள்ள ஷரியா கவுன்சில் யார் என்று பாக்குறது எங்கட பொருள் விளங்கிட்டா. ஷரியா கவுன்சில் இஸ்லாமிக் என்ற பெயர்ல என்றா, எந்த ரீதியிலையும் நான் இந்த இடத்துல இந்த நிறுவனங்கள் சரியா செய்யறாங்க, இந்த நிறுவனங்கள் பிழையா செய்யறாங்க என்று சொல்லக்கூடிய இது அது எத்திக்கலையும் எனக்கு தெரியல, சரியத்துடைய அமைப்பிலும் எனக்கு இப்ப செல்ல முடியாது. எனவே எங்களுக்கு உள்ள பொறுப்பு என்னண்டா, எந்த நிறுவனத்தோட நாங்க தொடர்பு வைக்க போனாலும் அந்த நிறுவனத்துல பிரஸ்திகளை உங்களை சரியா கவுன்சிலியா, அந்த சரியா கவுன்சில் இந்த பேர் வரக்கூடிய நேரத்துல நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தெரியாது, சில நேரங்களும் உங்களுக்கு தெரியாத புது புது பேர்கள் இருக்கலாம், அதை கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க. ஏனெண்டா மாக்கத்துல சில நேரங்கள்ல சிலவங்க சில சில நபர்களை உலமாக்கல் என்ற பெயர்ல பாவிச்சு மிஸ்யூஸ் பண்ண மேலும் அதையும் நாங்க விளங்கிக்கிறோம். சில நேரத்துக்கு எங்களுக்கே தெரியா அந்த நிறுவனத்துல யாருடைய பேரை பாவிச்சு செய்யறாங்க, அதான் சரியா கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, ஆனா பார்த்தா அவங்க உலமாக்கலும் இல்லாம இருக்கலாம். எனவே முதலாவது உலமாக்கல் யாரென்றும் நீங்க கேட்டுக்கோங்க, ரெண்டாவது எங்களுக்கு தெரியாத உலமாக்கல் என்று இருக்கிறது ஆக கஷ்டம், நாங்க அந்த உலமாக்கல் யாரென்று கொஞ்சம் தெரிஞ்சு கொள்றது ஆக முக்கியம். மூணாவது நீங்க அந்த மேனேஜ்மெண்ட்டும் பாருங்க, அந்த கம்பெனியுடைய ரெப்யூட்டேஷனும் பாருங்க, அதுக்கு பின்னால தொடர்புகளை வைங்க, அதுக்கு பின்னால தொடர்புகளை வைங்க. ஹலால் என்று அல்லது நாங்க எல்லாம் இஸ்லாமிக் பேங்கிங் லீசிங் செய்யறோம் என்ற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வேண்டியும் போகவானோம் இல்லைங்க சார். முதலாவது பாருங்க அங்குள்ள சரியா கவுன்சில் யாரு, அவங்க சரியா செய்யறாங்களா, ஆடிட் ரிப்போர்ட் சரியா கொடுக்குறாங்களா, சரியாவுடைய ஆடிட் ரிப்போர்ட்டை பாருங்க, அதுக்கு பின்னால நீங்க தொடர்பு வைக்கிறது அது ஆக முக்கியம் என்றது சொல்லிக்கொள்றேன். அடுத்தது கடைசியான விஷயம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேங்கிங் சிஸ்டம் உண்டு எங்க நாட்டுல தந்திருக்கிறார், இன்சூரன்ஸ் சிஸ்டம் ஒன்றும் தந்திருக்கிறார். இந்த நேரத்திலையும் நாங்க கன்வென்ஷனல்ல கரண்ட் அக்கௌண்ட் வைக்கிறதும் அதுவும் தக்குவாக்க மாற்றம் என்று விளங்கிக்கும். கரண்ட் அக்கௌண்டா இருந்தாலும் இஸ்லாமிக் கரண்ட் அக்கௌண்ட் வைங்க, ஏன் அல்ல எங்களுக்கு அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் வச்சிருக்கிறேன். கடைசி 500 விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். சில நேரத்துக்கு எங்களுக்கு வரக்கூடிய மிஸ்கன்செப்ஷன் தான், அட நன் முஸ்லிம் ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி இஸ்லாமிக் விண்டோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க, செய்யறதே நன் முஸ்லிம். உதாரணத்துக்கு ஹலால் சர்டிபிகேஷனை பாருங்க, ஸ்டீல் கம்பெனி அவங்களுக்கு ஹலால் சர்டிஃபைடு ஒன்றும் ஆனா அவங்க போக்கு விடுறதுக்கும் தயார் இல்லை. அவங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டுச்சு நீங்க கிறிஸ்டன் ஒரு ஹலாலான ஒரு ப்ராடக்ட் ஒன்று உருவாக்குங்க, இந்த கீழ்ஸுடைய கம்பெனிக்கும் இந்த கிறிஸ்டன் பிராண்டுக்கும் எந்த தொடர்பும் இருக்க கூடாது. பிசிக்கலி அவங்களோட ஸ்டோர் வேறையா இருக்கணும், அவங்களோட என்ன ஃப்ரிட்ஜ் வேறையா இருக்கணும், அவங்க ஸ்லோட்ட பண்ற இடம் வேறையா இருக்கணும், அவங்களோட ஸ்டாக் வேறையா இருக்கணும், இப்படி எல்லாம் வச்சு கீழ்ஸ் என்ற கம்பெனில கிறிஸ்டன் ஒரு பிராண்ட் இருக்குதா இல்லையா. அதே மாதிரி சில நன் முஸ்லிம் நிறுவனங்கள் முன்னுக்கு வருவாங்க எங்களுக்கும் இஸ்லாமிக் செய்யும், ஏன் அவங்களுக்கு தெரியும் இஸ்லாம் முஸ்லிம் கஸ்டமர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறார். எனவே எப்படி இந்த ஹலால் சர்டிபிகேஷனுடைய நேரத்துல ஒரு ஃபயர்வால் மெயின்டைன் பண்ணி, ஒரு நெருப்பு மதில் ஒன்று மெயின்டைன் பண்ணி, இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ண விடாம செய்யறாங்களோ அதே மாதிரிதான் பேங்கிங் என்று வரக்கூடிய நேரத்துல, ஒரு இஸ்லாமிக் யூனிட் என்று வரக்கூடிய நேரத்துல, இதுக்கும் அதுக்கும் அந்த பணங்கள் மிக்ஸ் ஆகாத அமைப்புல அந்த நிர்வாகங்கள் வேறையாக நடக்குது என்றதையும் நாங்க விளங்கிக்கிறோம். ஆரம்பத்தில் அவங்க பம்ப் பண்ணுவாங்க கடன் என்ற அமைப்புல ஒரு தொகை உண்டு, அந்த கடனை வச்சு அவங்க விஷயத்தை ஆரம்பிப்பாங்க, ஃபியூச்சர் வரக்கூடிய ஹலாலான லாபங்கள்ல அந்த கடனையும் அவங்க கட்டி முடிப்பாங்க தாய் கம்பெனி. எனவே இங்கேயும் அக்கவுண்ட்ஸ்ல ஒரு பெரிய ஒரு ஃபயர்வால் இருக்குது, கெட்டக்கூடிய ப்ராஃபிட் எல்லாம் இந்த பணத்தோட மிக்ஸ் ஆகிதான் வரும் என்ற சந்தேகம் எங்களுக்கு தேவையில்லை. அந்த ஸ்டாஃபுக்கு இஸ்லாமிக் யூனிட்ல உள்ள ஸ்டாஃபுக்கு சம்பளம் கெட்டதும் அந்த ஹலாலான இன்கமால வார சம்பளம் தான். அந்த இடத்துக்கு ஒருத்தர் போயிட்டு டீ ஒன்று குடிச்சாருன்னு அந்த டீக்கும் அவங்க அந்த மத கம்பெனிக்கு அந்த பணத்தை, அங்க போயிட்டு தண்ணி வாட்டர் பாட்டில் ஒன்று குடிச்சாலும் அதுக்கும் பணம் பேசிக் கொண்டுதான் இருக்கும். எனவே இந்த ஆபரேஷனை ரன் பண்றதுக்கு என்னென்ன செலவுகள் இருக்குதோ அந்த எல்லாமே ஹலாலான அமைப்பு அவங்க அதுக்கு பே பண்ணி தள்ளிக்கு தான் அதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எனவே ஒரு நன் முஸ்லிம் ஆர்கனைசேஷன் ஒரு இஸ்லாமிக் யூனிட் ஒன்று ஆரம்பிச்சாலும் அதுவும் உலமாக்களுடைய கண்காணிப்புக்கு கீழே தான் நடக்கும். ஏன் நல்லா விலகி போங்கோ, எங்க நாட்டு இப்போ உள்ள நிலைமையில மறு ஒரு ஃபுல்லி ஃபிளெஜ் இஸ்லாமிக் பேங்க், ஒரு ஃபுல்லி ஃபிளெஜ் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அல்லது ஒரு ஃபுல்லி ஃபிளெஜ் லீசிங் கம்பெனி வரும் என்றது கடவுளும் நினைக்கிறது இப்போ உள்ள நிலைமையில கஷ்டம். எனவே இப்ப ஒன்று வாரதாக இருந்தா உள்ள நன் முஸ்லிம்கள் அவங்க இஸ்லாமிக் ஒரு யூனிட் என்ற அமைப்புல செஞ்சாலே தவிர புதுசா 100% இஸ்லாம் என்று எங்களுக்கு ஆரம்பிக்கிறது லேசான விஷயம் அல்ல. எனவே உலமாக்கள் அந்த நேரத்தில் அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் ஆக அந்த ஃபயர்வால் மெயின்டைன் பண்ணி அந்த விஷயங்களை செய்யறாங்கன்றதையும் நாங்க விளங்கிக்கொள்ளணும். இன்ஷால்லா அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள்ல இன்சூரன்ஸ் அடுத்த விஷயங்களையும் இன்ஷால்லா நாம பேசிக்கொள்வோம். அதுல கிரெடிட் கார்டு என்றே இருக்கிறார். ஒன்ன நாங்க விளங்கி சொல்லணும், சில நேரங்கள்ல அந்த நிறுவனங்களுக்காக வேண்டி எல்லா மதாஹிப்களை வச்சு நாங்க ஒரு சொல்யூஷன், பல மதாஹிப்களை உள்ளடக்கி நாங்க சொல்யூஷன்ஸ் கொடுக்கிறோம். ஆனாலும் கிரெடிட் கார்டு என்று வரக்கூடிய நேரத்துல தனிப்பட்ட நபர்களுக்கு அதை பாவிக்க இயலுமா இயலாத? நான் இங்க பத்துவா கொடுக்கவே இல்லை, நான் அதை தெளிவாக சொல்லிக்கிறேன். இதே நீங்க உலமாக்கள் கிட்டே இன்ஷால்லா கேளுங்க. ஷாஃபி மதஹபுடைய அடிப்படையில கிரெடிட் கார்டு என்று வரக்கூடிய நேரத்துல அதுல பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்க தான் செய்யும் சார். ஷாஃபி மதஹபுல கிரெடிட் கார்டு செய்யும். ஏன் இத ஸ்டடி பண்ற நேரத்துல முதலாவது நாங்க பார்க்கணும், இங்க நடக்கிற கண்ட்ராக்ட் என்ன, இவங்களுக்கு மத்தியில நடக்கிற கண்ட்ராக்ட் என்ன, உண்மையாகவே உலமாக்கள் வந்த முடிவு இங்க நடக்கக்கூடிய கண்ட்ராக்ட் ஹவாலா கண்ட்ராக்ட் என்று சொல்லுவாங்க. ஹவாலா என்ன, கடனை டிரான்ஸ்பர் பண்றது, கடனை டிரான்ஸ்பர் பண்றது. ஷாஃபி மதஹப்ல கடன் டிரான்ஸ்பர் பண்றதாக இருந்தா ரெண்டு கடன் இருக்கவே ஓணும். இப்ப கிரெடிட் கார்டு என்று வரக்கூடிய நேரத்துல ரெண்டு கடன் இருக்குதா இல்லையா? ஒரு கடன் தான் இருக்குது, ரெண்டாவது கடன் பின்னுக்கு தான் உண்டாகுது. எனவே இது ஹவாலால தேக்கையில பல சட்டங்கள் பேசுவாங்க. எனவே ஷாஃபி மதஹப்ல இது தெளிவாக அவுட் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஒன்று வருவது வட்டியுடைய க்ளோஸ் வருவது, வட்டி வட்டியுடைய க்ளோஸ் வந்தா நாங்க சைன் பண்ணதான் வேணும். இந்த வட்டியுடைய க்ளோஸ சைன் பண்றது இந்த நேரத்தில் ஷாஃபி மதஹப்ல எப்ப ஒரு கண்டிஷன் இஸ்லாமிய முறைக்கு மாற்றமாக ஒரு நிபந்தனை வருமோ அந்த கண்ட்ராக்டே இன்வெலிட் ஆகும், அந்த கண்ட்ராக்டே ஹராம் ஆகும் என்பதாக ஷாஃபி மதஹப் சொல்லு. இன்னும் சில மதாஹிப்கள் இருக்குதா, நபி மதஹப் எடுத்தா அவங்க சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் தான் இன்வெலிட் ஆகும், கண்ட்ராக்ட் ஹலால் ஆகும் என்று செல்லக்கூடிய மதாஹிப்களும் இருக்குது. ஆனா தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் நான் இந்த விஷயத்துல ஷாஃபி, நான் இந்த விஷயத்துல ஹனபி, விளங்குதா? உகுல ஷாஃபி தொழுகல ஹனபி, இப்படி எங்களுக்கு மாத்தேயலுமா என்றதே கேள்வியா இல்லையா? எனவே ஒரு நிறுவனத்துக்கு ஓவரால் மக்களை அறாத்துல இருந்து பாதுகாக்க பல மதாஹிப்களை வச்சு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது வேற, கிரெடிட் கார்டு என்று வரக்கூடிய நேரத்தில் இது தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய சப்ஜெக்ட் இது இல்லைங்கச்சா. இதுக்கு நாங்க பத்துவா கொடுக்கறது இருக்குது. இது ஷாஃபி மதஹபுடைய விஷயத்துல பெரிய க்வெஸ்சன் மார்க் இருக்குது என்றதை விளங்கிக்கோ. சில நேரங்களில் நாங்க பேசலாம், வட்டி என்று வரக்கூடிய நேரத்துல எங்க மொபைல் இருக்குது, அதுல அந்த மொபைல்லையும் நாங்க பில் கட்ட இல்லாட்டி அதுலயும் சொல்லுவாங்களே வட்டி போடுவோம் என்று. எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட இல்லாட்டி அதுக்கும் வட்டியை போட்டதானே செய்வாங்க, அது எல்லாத்துக்கும் சைன் பண்ணிருக்கிறோமே, இதுக்கு மட்டுமேலா? இந்த கேள்வியும் வரும். இந்த கேள்விக்கு பதில் உலமாக்கள் எழுதுறாங்க, அதெல்லாம் ஜரூரியாத்துல சேர்ந்தது. ஜரூரியாத் என்று சொன்னா மக்களோட பேசிக் நீட்ல சேர்ந்ததுதான் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பில். இந்த நேரத்துல நாட்டோட சட்டம் ஒன்று வச்சிருக்குது, பேசிக் நீட். நீங்க இதுக்கு சைன் பண்ண இல்லாத பட்சத்துல உங்களுக்கு தண்ணியே லைன்ல கிடைக்காது, எலக்ட்ரிசிட்டியே வராது. எனவே பேசிக் நீட் இந்த நேரத்துல அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மொபைல் என்று செல்றதும் மக்களுடைய அடிப்படையான தேவைகள் ஒன்றாக கருதப்படுவது இப்ப இந்த காலம் விளங்குச்சா. கம்யூனிகேஷனுக்கு ஆகப்பெரிய ஒரு தேவை. எனவே இந்த நேரத்துல இந்த கண்டிஷன்ஸ் ஷாஃபி மதஹபும் சொல்லும் இல்லை, இந்த நேரத்துல பரூரியா மக்களோட சங்கடமான விஷயம். சரி, கிரெடிட் கார்டு என்று வரக்கூடிய நேரத்துல ஷாஃபி மதஹபுடைய உலமாக்கள் சொல்றதாக இருந்தால் இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் என்றா, எனக்கு கிரெடிட் கார்டு பாவிக்க அனுமதி இருக்குதா என்றதுதான் நீங்க யோசிக்கும் சார். ஆளுமோட கன்சல்ட் பண்ணுங்க. வல்லாஹ் செல்றேன், சில மக்களுடைய நிலைப்பாடு இருக்குது, நான் உங்களுக்கு சில க்ளூஸ சொல்றேன். சில மக்களோட நிலைப்பாடு அவங்க இந்த காலத்துல யாருக்கிட்ட பணம் கேட்டாலும் யாரும் தருவாங்களா சும்மா? அவசரத்துக்கு ஒரு 5000 தாங்களே ஐயா என்ன சொன்னா அதுக்கும் வட்டியை தான் போடுவாங்க. என்னைய பொறுத்த வகையில நான் இந்த கிரெடிட் கார்டு ஒன்று வச்சுக்கொள்ள எல்லாத்தையும் நான் வட்டியில குழுவன் என்ற யாரும் தாராங்க இல்ல, அப்படியா கொஞ்சம் நிலைமையில தான் நான் தடமாறுற? இதை நீங்க முடிவு செய்யவான ஒரு ஆளின் கிட்ட போங்க. எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் உலமாக்களை கன்சல்ட் பண்றோமோ நீங்க போங்க பேசி உட்காருங்க. எந்த உண்மையான நிலைமை இதுதான், பாவிக்காத பட்சத்தில் எனக்கு யாரும் தாரத்துக்கும் இல்ல, ஆனா எனக்கு அந்த 55 நாட்கள் உள்ள இதை கெட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. இதை நீங்க இல்லைன்னு சொன்னா நான் பெரும்பாலும் வட்டில முழக்கூடிய சாத்திய கூறிகள் இருக்கு. எனவே இந்த நேரத்துல எனக்கு இது ஆறாமா ஆதால இப்படி கேட்டு போவோம். இன்னும் சிலவங்க இருப்பாங்க பெரிய மட்டத்துல பிசினஸ் செய்யறோம், அவங்கள சில டிரான்சாக்சன்ஸ்க்கு டெபிட் கார்டு இருந்தும் தெரிய வராது. டிக்கெட் அவருக்கு பொறைக்கு அடிக்கடி போகணும், சில டிக்கெட் வாங்கணும், சில டிரான்சாக்சன்ஸ் நெட்ல செய்யணும், இந்த நேரத்துல கிரெடிட் கார்டு அவருக்கு இருக்கிற இந்த நேரங்கள்ல ஸ்பெஷல் பத்துவாக்கள் உலமாக்கள் கிட்ட பேசி உட்கார்ந்து கேளுங்க. பெரும்பாலும் உங்களுக்கு உங்களோட நிலைமைய வச்சு நீங்க உங்களுடைய நிலைமையில இருக்கிறீங்க, உங்களுக்கு பாவிக்கலாம். அந்த சங்கடத்துக்கு மட்டும் நீங்க மறந்து பாவிக்கிற மாதிரி பாவிக்கிறீங்க. எனவே இந்த பேச்சில இப்ப நான் எங்கேயும் டோட்டலா இது ஹராம் என்றும் சொல்லல, நான் விளங்கி கொள்றேன். ஷாஃபி மதஹப்ல பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது என்ன சொன்ன, அப்படியே இது ஜரூரியா என்ற அமைப்புல பாவிக்கிறதாக இருந்தா ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட அமைப்புல உங்களோட நிலைமைய அந்த ஃபீல்ட்ல உள்ள உலமாக்கள் கிட்ட பேசி தனியா உட்கார்ந்து சொல்லுங்க, இதுதான் என் ஹாலா என்னைய பொறுத்தவரை நான் பாவிக்கிறது இல்லாதது நீங்க சொல்லுங்க. இப்படி பாருங்க, ஹனபி மதகக்கூடிய அமைப்புல அல்லது அடுத்தடுத்த நாடுகள்ல பசுவா என்ற அமைப்புல இது கூடும் 55 நாட்களுக்குள்ள கூட இந்த அமைப்புல அதை பாவிக்க பேசி எத்தனையோ பேர் வட்டியில விழுந்த சம்பவங்கள் ஏராளமாக இருக்கு. அடுத்தது விளங்கிக்கோங்க, அவங்களோட மெயின் கோ பர்பஸும் இதுல வட்டியின் மூலமா சம்பாதிக்கிறது தவிர உங்களுக்கு உதவி செய்யறது அவனோட நோக்கம் அல்ல. எனவே அவனோட நோக்கமும் இது மக்கள் வட்டியில வரணும், வட்டியில எங்களுக்கு இன்கம் கொண்டு வரணும் என்பதுதான். எனவே நாம ரொம்ப நிதானமாக இந்த விஷயங்கள்ல நடந்து கொள்றது ஆக முக்கியம். எனவே ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட அமைப்புல தன்னுடைய நிலைமைகளை உலமாக்களுக்கு முன்னால வச்சு, எனவே இந்த சங்கடமான நிலைமையில இது பாவிக்கிறது எவ்வளவுக்கு எங்களுக்கு டெபிட் கார்டு மூலமாக இஸ்லாமிக் டெபிட் கார்டு மூலமா எங்களுக்கு எங்களை விஷயங்களை செஞ்சு கொள்ளலுமோ அவ்வளவு சலாமத்தா. இவ்வளோ எல்லாம் பேசுறதுக்கு பின்னால் அதையும் நான் சொல்லிக்கொள்வேன், இஸ்லாமிக் பேங்கிங் கன்செப்ட சொன்னதுக்கு பின்னால என்ற கருத்து வந்து மஷாலா இப்ப இது இருக்குது நீங்க தாராளமா அதோட தொடர்பு வைங்க என்றது அல்ல. இவ்வளவு எல்லாம் பேசினதுக்கு பின்னால நான் என்ன சொல்றேன் என்றா, யாருக்கு உலகத்துல வாழ்ற நேரத்துல பேங்கோட தொடர்பு இல்லாம வாழேனுமோ அவங்க அப்படியே வாழ்ந்து போவோம். யாருக்கு நிர்பந்தமான நிலைமைகள் பேங்கோட தொடர்பு வைக்காம கஷ்டம், இந்த நேரத்துல நீங்க ஹராமான பேங்குக்கு போவாதம் ஹலாலான பேங்க். இவ்வளவு எல்லாம் ஹலாலான முறையில நடக்குது என்று சொன்னதுக்கு பின்னாலையும் நான் சொல்றது இதுதான் விளங்கிச்சா. எப்ப தேவையோ அப்ப இஸ்லாமிக் பேங்க் கூட இன்சூரன்ஸோட தொடர்பு வைங்க, எப்ப தேவையில்லையோ அதை விட்டுடுங்க. எனவே உலமாக்கள் யாரு கஷ்டம் நஷ்டம் இப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் ஆக வச்சிருக்கிறாங்களே தவிர இதை ப்ரொமோட் பண்றதுங்கிற நோக்கம் இல்ல. வாங்க போங்கன்னு நான் சொல்லவும் இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை யாருக்கு தேவை இருக்குதோ அவங்க தேவையான அளவுக்கு தொடர்பு வைங்க, அதை வச்சு கொண்டு பெருசாக எங்க பிசினஸ் மல்டி நேஷனல் லெவலுக்கு கொண்டு போவோம் என்ற லெவலுக்கும் நான் சொல்ல இல்ல, யோசிக்க சொல்லி. எனவே எவ்வளவு தேவையோ அவ்வளவு தொடர்பு வச்சு ஹராத்துல இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்புல நாம் உலகத்துல வாழ்ந்து கொண்டோம் என்றா அல்லாஹுடைய பொருத்தத்தோட வாழ்ந்து எங்களுக்கு வஃபாத்தாகலாம். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ எஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எங்களுக்கு வழங்குவானாக. வாஹிரதவான நம்ம